ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நமது பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் வருவதாக என்கிற வாழ்த்துக்களை முதலாவது உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் மற்றும் இன்னும் நான் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் இருக்கிற நமது அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். மறுபடியும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே சகோதர சகோதரிகளாக இந்த ஒரு மூன்று நாள் ஆவிக்குரிய மாநாட்டிலே நாம் கூடி வரவும், தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும், இந்த ஒரு மாபெரும் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அதிலும் விசேஷமாக தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கும்படியாக நமக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்திருக்கிறார். எனவே இதற்காக முதலாவது தேவ சமூகத்திலே நம்முடைய எல்லா விதமான ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் துதிகளையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த ஒரு நாளும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போகலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கும் உங்கள் மத்தியிலே ஆராய்வதற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட இந்த பாடத்தின் தலைப்பு, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இந்த ஒரு பாடத்தினுடைய ஆதார வசனமாக சங்கீதம் 31:15 வசனத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே சங்கீதம் 31:15 நாம் ஒரு முறை வாசிக்கலாம்.
என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறேன் கைக்கும் என்னை தப்புவியும்.
இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளுடைய பாடத்தையும் நாம் தியானிக்கலாம். இந்த ஒரு பாடமானது நம் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு கிரானாலஜி ஸ்டடி, அதாவது ஒரு காலக்கணக்கை சார்ந்த ஆராய்ச்சியாக தியானமாக நம் மத்தியில இருக்கும். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடம் காலக்கணக்கை சார்ந்ததாக மட்டுமல்லாமல் ஒரு சரித்திரம் கலந்த ஒரு பாடமாகவும் நமக்கு இருக்கும் என்பதை உங்கள் மத்தியில நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு ஆதார வசனத்திலே அப்போஸ்தலனாகிய மணிகனும் சங்கீதக்காரராகிய தாவீது பேசும்போது, என் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது என்று அவர் பேசுறார். கண்டிப்பா இது அவருடைய இக்கட்டான சூழல்கள் மத்தியில இந்த ஒரு வார்த்தைகளை அவர் பேசிட்டாலும், நம்ம இந்த ஒரு வசனங்களை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அவருடைய சகல பரிசுத்தவான்களுக்கும் உரிய வசனமாக இதை நம்ம பாக்குறோம். அவங்களுடைய காலங்கள் மட்டுமல்ல, அவங்களுடைய முழு வாழ்க்கையும் அந்த வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முழு அனுபவங்களும் முழு சூழல்களும் தேவனுடைய வழிநடத்துதலுக்கும் அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய அதிகாரத்திற்கும் உட்பட்டதாக இருக்கும் என்று நாம் நம்புறோம். அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, மேற்படி இந்த வசனத்தினுடைய மற்ற விளக்கங்களை பாடத்தினுடைய இறுதியில நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நேரடியாக நம்ம பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து போகலாம். சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்திற்கு ஒருவேளை வேறொரு தலைப்பு நம்ம கொடுத்தா இந்த ஒரு தலைப்பு கூட நம்ம கொடுக்கலாம். அதை நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம். அதாவது, கால தீர்க்க தரிசனங்களும் சகோதரர் ரசலும், கால தீர்க்க தரிசனங்களும் சகோதரர் ரசல் அவர்களும் என்கிற ஒரு தலைப்பை கூட நம்ம கொடுக்கலாம். அதாவது, டைம் ப்ராபசிஸ் அண்ட் பிரதர் ரசல், இந்த ஒரு தலைப்பு கூட நம்ம ஏற்புடையதாக இருக்கும் சகோதர சகோதரிகள. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பாடம் முழுக்க சில கால தீர்க்க தரிசனங்களை குறித்த ஒரு ஆராய்ச்சி தான் நாம் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஒரு சிறிய அறிமுகங்களோடு நேரடியாக நம்ம பாடத்திற்குள்ளாக போலாம். பொதுவாக இந்த கால தீர்க்க தரிசனங்கள், கால கணக்குகள் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம சத்தியத்துக்குள்ள வருவதற்கு முன்பாக அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. ஏன் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னா, அப்போ இதை பத்தி அதிகமா நமக்கு தெரியாது. இன்னொன்னு, நம்ம அழைக்கப்பட்ட நிலையில இருந்தப்போ இன்னும் ஏற்ற கால வெளிச்சத்தினால் நாம் பிரகாசிக்கப்படாமல் இருந்தோம். அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பைபிள்ல இருக்கிறதே நமக்கு வந்து தெரியல. முதல் இந்த மாதிரி வார்த்தைகள் கூட நம்ம ஒரு அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்தப்போ கேள்விப்பட்டதில்லை. ஆனா எப்போ தேவன் நம்மை அந்தகாரத்து நின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தார், அப்படி வரவழைத்த போது அவருடைய தெய்வீக திட்டத்தை மாத்திரம் நம்ம கற்றுக்கொண்டவர்களாக இல்லாமல் இப்படிப்பட்ட நம்முடைய அறிவுக்கும் ஞானத்திற்கும் எட்டாத சில விஷயங்களை கூட தேவன் நமக்கு கத்துக் கொடுத்தார். அப்பதான் இந்த மாதிரி கால தீர்க்க தரிசனங்கள் என்கிற ஒரு விஷயம் கூட பைபிள்ல இருக்குது அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொண்டோம் சகோதர சகோதரிகள. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய சத்தியங்கள் என்ன என்பதை கூட நாம அந்த ஒரு காலங்கள்ல கற்றுக்கொண்டவர்களாக அங்க இருக்கிறோம். பொதுவாக இந்த ஒரு விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளும் போது அநேக கேள்விகள் நமக்கு ஆரம்பத்துல வரலாம். கால தீர்க்க தரிசனங்களை குறித்து முதலாவது நம்ம சந்திக்கிறதுனால இவைகளை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது அநேக கேள்விகள் நிச்சயமா ஆரம்பத்துல வரலாம். ஆனா தேவன் அவருடைய கிருபையினால நம்மை தொடர்ந்து அவருடைய சத்தியத்துல வழிநடத்தி வளர்த்தி எடுக்கும் போது அந்த கேள்விகளுக்கான உரிய பதில்களை கூட தேவன் அவருடைய வார்த்தைகள்ல நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அது கூட நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள. அந்த வகையில இந்த ஒரு நாளுடைய பாடத்தை சில கேள்விகள் அடிப்படையில ஒரு சில பாகங்களாக நம்ம பிரித்துக் கொள்கிறோம். அதாவது கால தீர்க்க தரிசனங்கள் சம்பந்தமாக நமக்கு சில கேள்விகள் உருவாகிறதுனால அந்த கேள்விகள் அடிப்படையில ஒரு சில பாகங்களாக நம்ம பிரித்து கொண்டு இந்த பாடத்தை நம்ம தியானிப்பதற்கு முயற்சி செய்கிறோம். அப்போ அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் இன்னும் அதிகமாக நமக்கு புரிவதற்கு ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப உதவியாகவும் இருக்கும் சகோதர சகோதரிகளை. அந்த வகையில இந்த பாடத்துல நம்ம பார்க்க போற அந்த ஒரு சில பாகங்கள் என்ன அப்படின்னு கேட்டா அது நீங்க ஸ்கிரீன்ல பாக்கலாம். அதாவது முதலாவது ஒரு பாகம் என்னன்னா நமது காலக்கணக்கை குறித்த ஒரு சிறிய குறிப்பு அல்லது ஒரு சரித்திரம். நமது காலக்கணக்கை குறித்த ஒரு சிறிய குறிப்பு அல்லது ஒரு சரித்திரம். ஆங்கிலத்தில் நம்ம சொல்லும் போது ரூட்ஸ் ஆஃப் அவர் கர்னாலஜி, ரூட்ஸ் ஆஃப் அவர் கர்னாலஜி. ஒருவேளை தமிழ்ல இதுக்கு வேற சில வார்த்தைகள் கொடுக்கலாம். நமது காலக்கணக்கின் வேர்கள் அப்படி கூட கொடுக்கலாம், வேர்கள் என்று நம்ம கொடுக்கலாம். அது என்னங்கிறது அந்த தலைப்புக்குள்ள போகும்போது பார்க்கலாம். பாடத்தினுடைய இரண்டாவது பாகம் என்னன்னா அதாவது சகோதரர் ரசல் அவர்கள் காலக்கணக்குகளை தன் எழுத்துக்களில் கையாண்ட ஒரு விதம், சகோதரர் ரசல் அவர்கள் காலக்கணக்கை தன் எழுத்துக்களில் கையாண்ட விதம். இது பாடத்தில் நம்ம பார்க்க போற இரண்டாவது ஆராய்ச்சி. மூன்றாவது பாகம் நம்ம பார்க்கும்போது காலக்கணக்கை குறித்த சகோதரரது சில இறுதி வார்த்தைகள், காலக்கணக்கு அல்லது கால தீர்க்க தரிசனங்களை குறித்த நம்முடைய சகோதரரது சில இறுதி வார்த்தைகள். கடைசி பாகம் இப்படிப்பட்ட பாடங்களை இந்த கடைசி நாட்கள்ல நம்ம தியானிக்கிறதுனால நமக்கு ஏதேனும் பாடங்கள் அல்லது படிப்பினைகள் இருக்கா, அது நம்ம பாடத்தினுடைய கடைசி ஆராய்ச்சி. சம் லெசன்ஸ் ஃபார் அஸ், நமக்கான சில பாடங்கள், இது பாடத்தினுடைய நாலாவது பாகமாக நமக்கு இருக்கும் சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு பாகங்களாக இந்த பாடத்தை நம்ம பிரித்து கொண்டு நம்ம இப்ப நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். நேரடியாக நமக்கு இருக்கக்கூடிய நேரங்கள் அடிப்படையில முதலாவது பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போலாம். நமது பாடத்தினுடைய முதல் பாகம் என்னன்னா அதாவது நமது காலக்கணக்கை குறித்த ஒரு சரித்திரம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லும் போது ரூட்ஸ் ஆஃப் அவர் கர்னாலஜி என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஒருவேளை இதை பத்தி உங்கள்ல இருக்க நம்ம மத்தியில் இருக்கிற உங்கள்ல அநேகர் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், நமக்கு தெரியல. இருந்தாலும் தேவனுடைய சத்தியத்துல நாம எந்த அளவு அவருடைய கிருபையில கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயங்களை உங்கள் மத்தியில வெளிப்படுத்துவதற்கு நம்ம விரும்புறோம். அந்தபடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போகும்போது இந்த காலக்கணக்கை குறித்த சரித்திரத்துல என்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னதுதான், பொதுவா நம்ம சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகளையோ இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளையோ நம்ம செய்தது இல்லை. ஒருவேளை கொஞ்சம் அதிகமா படித்தவர்கள், கல்வி தாழ்ந்து உள்ளவர்கள் வேணா அப்படி ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா எப்போ தேவனுடைய சத்தியத்துக்குள்ள வந்தோமோ அதுக்கப்புறம் தான் காலக்கணக்கு அல்லது கால தீர்க்க தரிசனங்கள் என்கிற விஷயங்கள் பைபிள் இருக்கிறது நமக்கு தெரிய வந்தது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மொத பார்க்கும்போது நமக்கு வர்ற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இது கண்டிப்பா பிரதர் நம்முடைய சகோதரர் ஏழாம் தூதன் பிரதர் ரசல் அவங்க மூலமா தான் இந்த சத்தியங்கள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், அதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. பட் இதெல்லாம் எப்படி ப்ரொசீட் ஆச்சு, எப்படி ப்ரொசீட் ஆச்சு தமிழ்ல நம்ம சொல்லும் போது, இது என்ன மாதிரி ஒரு வழி நடத்துதல்ல இந்த ஒரு சத்தியங்கள் பெறப்பட்டது, அல்லது தேவன் அவருடைய ஜனங்களுக்கு என்ன மாதிரி வழி நடத்துதல்ல இந்த மாதிரியான சத்தியங்களை கொடுத்தார். அவருடைய வேதாகமத்தினுடைய ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இந்த கால தீர்க்க தரிசனத்தை தேவன் கொடுப்பதற்கு என்ன மாதிரி வழிநடத்துதலை பயன்படுத்தினார் அப்படின்னு கண்டிப்பா நமக்கு கேள்வி இருக்கும். அல்லது வேற மாதிரி சொன்னா பிரதர் நம்மெல்லாம் பைபிள் படிக்கும் போது இந்த மாதிரி கேள்விகளே வர்றது இல்லையே, பட் இப்படிலாம் யார் முத முத ஆராய்ச்சி பண்ணது, முத முதன்னு சொல்றதை விட இது மாதிரி ஆராய்ச்சிகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டது, அந்த ஆராய்ச்சிகளை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் அப்படிங்கிற கேள்வி ஒரு ஆர்வத்தின் பேர்ல நமக்கு கண்டிப்பா வந்திருக்கும். ஆனா அப்போ நம்முடைய ஒரு சூழல்கள் நிமித்தம் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு எந்த அளவு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல. அந்த ஒரு சில விஷயங்களை தான் இந்த முதல் பாகத்துல நம்ம பார்க்க போறோம். சகோதர சகோதரிகளே, அதாவது நம்முடைய காலக்கணக்கு எப்படி ப்ரொசீட் ஆச்சு, தமிழ்ல நம்ம சொல்லும் போது எந்த மாதிரியான ஒரு தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பேர்ல அல்லது தேவனுடைய வழிநடத்துதலின் பேர்ல இந்த காலக்கணக்கானது நமக்கு தரப்பட்டது அப்படிங்கறது தான் நம்ம இப்போ இந்த முதல் பாகத்துல பார்க்கிற ஒரு ஆராய்ச்சி. முதல் பாகத்துக்குள்ள நம்ம கடந்து போலாம். இதை குறித்து நம்முடைய சத்தியத்தில் இருக்கிற முன்னாள் மற்றும் இன்னால் சகோதரர்கள் எழுதும் போது அவங்க இது சம்பந்தமா சில ஆராய்ச்சிகள் பண்ணி சில விளக்கங்கள் நம்ம கொடுக்கறாங்க. அந்த விளக்கங்களை தான் அவங்க மத்தியில நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். அந்த வகையில போகும்போது நம்ம அனைவருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். 1799 கிபி இந்த வருடத்தினுடைய முக்கியத்துவம், இந்த வருடத்தினுடைய முக்கியத்துவம் என்னவா இருக்கும், அதாவது அந்திகிறிஸ்த அமைப்பு வீழ்ச்சி அடைந்த வருடம். இதற்கப்புறம் ஒரு சில வருடங்கள் கழிச்சு இந்த உலக அளவுல பைபிள் சொசைட்டிஸ் ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயம் தான். வேதாகம சங்கங்கள் வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் நடக்கிற வரைக்கும் வேதத்தை ஆராய்ச்சி செய்வது என்பதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அந்திகிறிஸ்த அமைப்பினுடைய ஒரு இருள் சூழ்ந்த ஆளுகை காலம் உலகத்துல போயிட்டு இருந்ததுனால பைபிள் வந்து ஸ்டடி பண்றது அல்லது ரிசர்ச் பண்றது ஆராய்ச்சி பண்றது என்பது சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா எப்ப அந்திகிறிஸ்த அமைப்பினுடைய அதிகாரம் தேவனுடைய ஏற்பாட்டின்படி முடிவுக்கு வந்தது, அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ சபைக்குள்ள பொதுவான ஒரு பைபிள் ஆராய்ச்சிங்கிறதே மேற்கொள்ள ஆரம்பிச்சாங்க சகோதர சகோதரிகள. எனவே அந்த வகையில 1799 அப்புறம் தான் இன்றைக்கு நம்ம படிக்கக்கூடிய இந்த காலக்கணக்கின் ஆராய்ச்சி தொடங்கி இருக்கிறதாக நம்ம உறுதியாக சொல்லலாம். கண்டிப்பா அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு எக்ஸெப்ஷனல், ஒரு விதிவிலக்கு என்னன்னா மார்டின் லூத்தர் சகோதரருடைய காலங்களில் ஒரு சில விஷயங்கள் போச்சு. அதே போல ஐசக் நியூட்டன், அதாவது பேர் பேரான விஞ்ஞானி தெரியும் உங்களுக்கு, அவருடைய காலத்தில் ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணார் தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்தை அடிப்படையா வச்சு. இப்படி ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை தவிர வேற எந்த அளவுக்கு பிரபல்யமான ஒரு ஆராய்ச்சிகள் வேதாகமத்தில் செல்லவில்லை. காரணம் அந்திகிறிஸ்த அமைப்பினுடைய ஒரு ஆதிக்கம், ஒரு ஆளுகை. எனவே ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம், காலக்கணக்கினுடைய நம்பகமான ஆராய்ச்சி எங்க தொடங்கினதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம்னா அந்திகிறிஸ்த அமைப்பு வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் அல்லது கிபி 1799 பிற்பாடு சகோதர சகோதரிகளே. ஆனா என்ன ஆச்சரியம், அதுக்கப்புறம் ஒரு 80 வருஷங்களுக்கு அப்புறம் தான் காலக்கணக்கு பத்தின சத்தியமானது வெளிப்பட்டது. ஆராய்ச்சி தொடங்கினது 80 வருஷம் முன்னாடி, பட் அது ரிலேட்டட் ட்ரூத், அது சம்பந்தமான சத்தியங்கள் வெளிப்பட்டது ஆராய்ச்சி தொடங்கி 80 வருஷத்துக்கு அப்புறம். தேவனுடைய திட்டங்கள் வழிநடத்துதல்கள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சில நேரம் புரிந்து கொள்ள முடியுது, சில நேரம் தாமதமாகத்தான் புரிந்து கொள்ள முடியுது சகோதர சகோதரிகளை, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது சரி, இப்ப நம்முடைய அடுத்த கேள்வி என்ன வருது, அப்படிப்பட்ட ஆராய்ச்சிகளை முத முத தொடங்கினது யாரு? அது மாதிரி சரித்திரத்துல ஏதாவது சில குறிப்பிட்ட சகோதரர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா, எவ்வளவோ பேர் செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம இந்த இடம் நமக்கு தரப்படவில்லை. இங்க நம்ம அதை பத்தி பேசவும் முடியாது, கூடாது. அதனால அதெல்லாம் நம்ம விட்டுறோம். நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு தேவன் தெய்வீக திட்டத்தின்படி இந்த ஒரு காலக்கணக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு இல்லீங்களா, இந்த காலக்கணக்குக்கு ரொம்ப நெருங்கி வந்த சில சகோதரர்களுடைய ஆராய்ச்சிகளை மாத்திரம் உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ண விரும்புறோம், உங்க முன்னாடி கொடுக்க விரும்புறோம். அல்லது பிரதர் ரசலுக்கு முன்னாடி பிரதர் ரசலோட ரிலேட்டட் ஆகிற அளவுக்கு வந்த சில சகோதரர்களுடைய ஆராய்ச்சிகளை மாத்திரம் உங்க முன்னாடி நம்ம காண்பிக்கிறதுக்கு விரும்புறோம். அவ்வளவுதான் இந்த முதல் பாகத்தினுடைய நோக்கம் சகோதர சகோதரிகளே. அப்படி யார் என்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், தானியல் தீர்க்க தரிசனத்துல 2300 ராப்பகளுடைய தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அந்த பரிசுத்த ஸ்தலமானது சுத்திகரிக்கப்படும் இல்லீங்களா. இந்த ஒரு நிகழ்ச்சிகள் 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல ஒரு பக்கம் போயிட்டு இருந்த காலத்துல சகோதர சகோதரிகளே, முதல் முதல்ல இந்த மாதிரி ஒரு காலக்கணக்கின் விஷயங்களை வேதாகமத்தில் ஆராய்ச்சி பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நாம இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தின் படியான காலக்கணக்கு அது சம்பந்தமான ஆராய்ச்சி மேற்கொண்டதாக ஒருத்தருடைய பேர் சரித்திரத்தில் அடிபடுது. இவருடைய பேர் வந்து ஹென்றி ஃபைன்ஸ் கிளின்டன். அது நீங்க ஒருவேளை இதுல பாக்கலாம். இந்த மாதிரி பேர்கள்லாம் ஒருவேளை இப்பதான் நம்ம கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கல, அல்லது நாம தேட முடியல அப்படி சொல்லணும். மத்தபடி இவங்களுடைய பேர்கள் மாத்திரம் உங்க மத்தியில உச்சரிக்கிறோம். ஹென்றி ஃபைன்ஸ் கிளின்டன், ஒருவேளை என்னுடைய ப்ரொனௌன்சியேஷன் உச்சரிப்பு தவறா இருக்கலாம், நீங்க சரி பண்ணிக்கலாம். அதாவது ஆங்கிலத்தில் கூட உங்களுக்கு அந்த பேர் இருக்கு. இவருடைய ஆராய்ச்சி முதலாவது வந்ததாக சகோதர சகோதரிகளே நமக்கு இருக்கு. இவர் என்ன பிரதர் அப்படி ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா, அதாவது ஆதாம் முதல் 6000 வருஷத்தினுடைய முடிவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பைபிள்ல இருந்து ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கிள் வந்து அவரு பிரசன்ட் பண்ணார், அவர் வந்து வெளியே கொண்டு வந்தார். இவருடைய ஆராய்ச்சியின்படி 6000 வருடமானது எங்க முடியக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 1830களில் இருந்து 50களுக்குள்ளாக, 1830ல இருந்து 50களுக்குள்ளாக இவருடைய ஆராய்ச்சி, அதாவது அந்த 6000 வருஷம் அதனுடைய கணக்கு முடியக்கூடியதாக இருந்தது. சகோதர சகோதரிகள, இவ்வளவுதான் இவரை பத்தி பேசுறோம். ஏன்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த பழைய ஹிஸ்டரி பாக்குறதுக்கு இப்ப நமக்கு டைம் இல்ல, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம இது பேச முடியும். அப்போ இது இவருடைய வேலையாக இருந்துச்சு, ஹென்றி ஃபைன்ஸ் கிளின்டன். இவருக்கு அடுத்ததாக இதே ஒரு ஆராய்ச்சி, இவர் எழுதின இந்த ஆராய்ச்சியை மறுபடியும் ஒருத்தர் படிச்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ரிஃபைன் பண்ணார். ரிஃபைன் பண்ணார்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்னா, ஒரு சுத்திகரிப்பு செஞ்சார் அல்லது சில மாற்றங்கள் செஞ்சார். அவருடைய பேர் இருக்குது சரித்திரத்துல, அவர் யாருன்னு நம்ம பாக்குறோம்னா, எட்வர்டு பி எலியட். எட்வர்டு பி எலியட், சுருக்கமா நம்ம பார்க்கலாம் இபி எலியட். இபி எலியட் இவர் கூட சகோதர சகோதரிகளே இந்த ஒரு ஆராய்ச்சி அவர் மேற்கொண்டு அங்க செஞ்சார். இந்த ரெண்டு சகோதரர்கள் போட்ட புத்தகங்களுடைய பேர் கூட இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க பாருங்க. கிளின்டன் அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதின புத்தகங்களுடைய பேர்கள் நீங்க பாக்கலாம், ஃபாஸ்டி ஹெலனிசி அண்ட் ஃபாஸ்டி ரொமானி. அவர் காலக்கணக்கு சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்ட இந்த புத்தகங்கள். நெக்ஸ்ட் எலியட்டோடைய புக் நீங்க பாக்கலாம், ஹோரே அப்போகலிப்டிகே. ஹோரே அப்போகலிப்டிகே என்கிற ஒரு புத்தகம் காலக்கணக்கு சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டார். இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப அதிக பக்கங்கள் உள்ள புத்தகம். இன்னைக்கு நீங்க பைபிள் ஸ்டூடெண்ட் லைப்ரரியில இந்த புத்தகங்களை பார்க்கலாம், ஒருவேளை தேவைப்பட்டா அதுல நீங்க ரிசர்ச் பண்ணிக்கலாம் சகோதர சகோதரிகள. இதற்கு அப்புறம் மூணாவது விஷயம் வரும்போது, இவருடைய ஆராய்ச்சி ஒரு கட்டம் வரைக்கும் இருந்துச்சு. இவருடைய வருஷம் நீங்க பாக்கலாம் 1846, கரெக்டா அந்த 2300 ராப்பகல் நிறைவடைந்த வருஷத்தினுடைய ஒரு கணக்காக அங்க இருக்கு சகோதர சகோதரிகள. இந்த ஒரு சகோதரருக்கு அப்புறம் காலக்கணக்கு சம்பந்தமான ஆராய்ச்சியில மூணாவதாக நுழைந்த சகோதரர் யார் அப்படின்னா, நம்முடைய பாடத்துல அவர் ஒருவேளை நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருக்கலாம், நெல்சன் ஹெச் பார்பர். நெல்சன் ஹெச் பார்பர், அவருடைய போட்டோ கூட நீங்க போடலாம் பிரதர். நெல்சன் ஹெச் பார்பர், பிரதர் ரசல் மற்றும் இந்த சகோதரன் சேர்ந்து அநேக ஊழியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அது பிரதர் ரசலுடைய ஹிஸ்டரி வரும்போது நம்ம பார்க்கலாம். அப்போ நெல்சன் ஹெச் பார்பர் இவருடைய போட்டோ நீங்க பாக்கலாம். இந்த சகோதரன் நெக்ஸ்ட் அந்த எலியட் அவருடைய புக்கை வந்து படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவரு மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணார். என்ன ஆச்சரியம்னா, இந்த பிரதர் பார்பர் வந்து ஒரு கட்டத்தில் எப்படிப்பட்டவரா இருந்தார்னா, இந்த மில்லர் மூவ்மெண்ட் இருக்கு இல்லீங்களா, மில்லர் மூவ்மெண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது 1846 நமது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை வந்துவிடும், கண்ணுக்கு தெரியற வகையில மாம்சத்துல என்று சொன்ன ஒரு இயக்கம், மில்லர் இயக்கம். அந்த மில்லர் இயக்கத்தில் என்னுடைய விசுவாசங்களை ஓரளவுக்கு படித்து பெற்றவராக இருந்தார். ஆனா எப்ப அந்த விசுவாசங்கள் தோல்வியில முடிஞ்சதோ சகோதர சகோதரிகளை, இவர் அடுத்த கட்ட விஷயத்துக்கு ஆராய்ச்சிக்குள்ளாக இவர் இறங்கினாரு. இவருடைய ஒர்க்கு முக்கியமா என்ன இருந்துச்சுன்னா, அவருடைய அந்த நீங்க பேர் பார்க்கலாம், த மிட் நைட் கிரை அண்ட் த ஹெரால்டு ஆப் தி மார்னிங் என்கிற ஒரு மேகசின் என்கிற ஒரு இதழ் வந்து இவர் போட்டு அதுல நிறைய தன்னுடைய காலக்கணக்கு சம்பந்தமான ஆராய்ச்சிகளை அங்க வெளிப்படுத்தினார். சகோதர சகோதரிகள, இந்த ஒரு காலத்துலதான் ஒரு பக்கம் யார் சத்தியத்துல வளர்ந்தவராக இருந்தார் அப்படின்னா, நம்முடைய பாடத்தினுடைய நாலாவது நம்ம பாக்குறோம், அந்த லிஸ்ட் போலாம். அதாவது நம்முடைய ஏழாம் தூதனாகிய சகோதரர் சார்லஸ் டேஸ் ரசல். அதாவது இந்த மூன்று சகோதரர்களுக்கு பின்பாக நாலாவது இந்த காலக்கணக்கினுடைய ஆராய்ச்சியில சரித்திர தகவல் படி இணையக்கூடிய ஒரு சகோதரர் யார்னா, பிரதர் சார்லஸ் டேஸ் ரசல் என்ற நம்ம பார்க்க. பிரதர் அந்த லிஸ்ட் போட சகோதர சகோதரிகளை, இது நம்ம பாக்குறோம். இது நம்முடைய காலக்கணக்கை குறித்த ஒரு சின்ன சரித்திரம். இது ஆக்சுவலா ஒருவேளை ஒரு தனி பாடமாக நம்ம பார்க்கலாம், அது வந்து நமக்கு இன்னைக்கு அந்த பிரயாசம் இல்லை. மாறாக ஒரு சிறிய ஒரு அளவிலான ஒரு குறிப்பு நம்ம தெரிந்து கொள்கிறோம், எப்படி இந்த காலக்கணக்குகள் அந்திகிறிஸ்த அமைப்பினுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் ஆராய்ச்சி செய்யப்பட்டது, எப்படி இந்த லைன் கொண்டு வந்தாங்க, எந்த மாதிரி விஷயங்களை இவங்க கேட்ச் பண்ணாங்க என்பதை குறித்த விஷயங்கள் நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ இதனுடைய இந்த முதல் பாகத்தினுடைய முடிவுக்கு வரலாம், இவ்வளவுதான் நம்ம தெரிந்து கொள்றது. இந்த முதல் பாகத்தின் முடிவுல நம்ம ஒரே விஷயம் என்ன பாக்கணும்னா, பிரதர் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது ஒருவேளை இருதயத்துக்கு ஒருத்தருக்கு நெருடல் வரலாம். அப்ப காலக்கணக்கு பத்தி பிரதர் ரசலுக்கு முன்னாடியே ஆராய்ச்சி செஞ்ச சகோதரர்கள் இருக்கிறாங்களே, அப்போ பிரதர் ரசலை நம்ம எந்த அளவுல பாக்குறது என்பது போன்ற சில நெருடல்கள் ஒருவேளை சிலருக்கு ஏற்படலாம் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த நெருடல்களுக்கு வேதாகமத்துல நம்ம தெளிவான பதில்கள் காமிக்க முடியும். இது ரசலுக்கு முன்பாக மற்ற சகோதரர்கள் இந்த ஆராய்ச்சியில இருந்துட்டாலோ, நம் அனைவருமே ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி தேவன் எடுத்து பயன்படுத்தின ஒரு சகோதரன் ஒரு பாத்திரமாக யார் இருந்தார் அப்படின்னா, நம்முடைய பிரதர் ரசல். இது எப்படி நம்ம சொல்றோம்னா, ஒருவேளை வசனங்கள் சில காமிக்கலாம், எப்படி மற்ற சகோதரர்களை காட்டிலும் ரசல் தேவனுடைய திட்டத்தில் முக்கியத்துவம் பெறுகிறார், ஒரு ஏழாம் தூதன் என்கிற ஸ்தானத்தில் தேவனால் வைக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வசனங்கள் நம்ம காண்பிப்பதே நம்முடைய விசுவாசத்துக்கு போதுமானதா இருக்கும். சகோதர சகோதரிகளை அந்த ஒரு சில வசனங்கள் குறிப்பா ரெண்டு வசனம் நீங்க படிங்க. அதாவது சங்கீதம் 31:15 மணிக்கணும், அதாவது தானியேல் 12:4.
தானியேலாகிய நியோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து
மணிக்கணும் 12 படி
1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான்.
சோ பிரதர் ரசல் இந்த சகோதரர்கள் பட்டியல் பார்த்தோம். இதுல நம்முடைய பிரதர் ரசல் எந்த அளவு எந்த வகையில முக்கியத்துவம் பெறுகிறார் அப்படின்னு கேட்டா, இந்த ஒரு வசனம் அதுக்கு முக்கியமான ஆதாரம். நம்ம மேல படிச்ச மூணு சகோதரர்கள் ஒருவேளை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, காத்திருந்து சேருகிறவனே பாக்கியவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வர்றாங்க. ஆனா காத்திருந்து சேருகிறவனே பாக்கியவான் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிகராக வரக்கூடிய ஒரு சகோதரனாக யார் இருக்கிறார்னா, நம்முடைய பதிலரசர். அதனாலதான் இந்த விஷயத்துல தேவனுடைய திட்டத்துல அவருடைய சத்தியங்களையும் அவருடைய கால தீர்க்க தரிசனங்கள் பத்தின முக்கியத்துவங்களையும் வெளிப்படுத்துறதுக்கு சகோதரர் அவர்கள் தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் என்பதை நம்ம நன்றாக புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை பதிலரசல் இல்லாம 1874 அந்த காத்திருந்து சேரக்கூடிய காலத்துக்கு பின்பாக வேற ஒருத்தர் அதே ஆர்வமுள்ள இருதயத்தோட தேவன் பார்வையில இருந்திருந்தா தேவன் அவரை அங்கீகரிச்சிருக்கலாம் அதே இடத்துல, நமக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல சரியான தருணத்துல ரசல் இருந்தப்போ தேவன் அவரை எடுத்து அருமையான தன்னுடைய ஏற்ற காலத்தின் பாத்திரமாக பயன்படுத்தினார் என்பது உண்மை. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது ஒருத்தருக்கு இந்த மாதிரி சில நெருடல்கள் வரும். ஓ, அப்ப ரசலுக்கு முன்னாடியே சில சகோதரர்களா? கண்டிப்பா அந்த ஆங்கிள் நம்ம இது பேசுறதும் இல்ல, அந்த ஆங்கிள்காக இந்த பாயிண்ட் நம்ம சொல்றதும் இல்ல. மாறாக இது எப்படி படிப்படியா வந்துச்சு. ஆனா மற்ற சகோதரர்களை காட்டிலும் ரசலுக்கு எப்படி இந்த கிரனாலஜி சம்பந்தமான சத்தியங்கள், காலக்கணக்கு சம்பந்தமான சத்தியங்கள் இவ்வளவு துல்லியமாக வெளிப்படுத்தப்பட்டது, தேவன் அவரை முக்கியத்துவமா பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன? ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா தேவனுடைய திட்டத்துல அவர் ஒரு நியதி வைக்கிறாருன்னா அந்த நியதி அவர் என்னைக்குமே மாத்துறது இல்ல. சோ காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான்னா காத்திருந்து சேருகிற வரைக்கும் அவர் யாருக்கு வெளிப்படுத்துறது இல்ல, யாரை தன்னுடைய ஏற்ற காலத்தின் பாத்திரமாக எடுத்து அவர் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அந்த வகையில தான் அசல் இந்த வார்த்தையை நம்ம எல்லாருக்குமே பொருந்தோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம 1874 பின்னாடி பிறந்து வளர்ந்து அவருடைய சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறதுனால ஒரு வகையில காத்திருந்து சேரக்கூடிய வகுப்பாரில் நாம் இருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தை பிரைமரிலி முதன்மையாக யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா, நம்முடைய ஏழாம் தூதன் பதில் அசல் அவர்களுக்கே பொருந்தோம். அந்த வகையில தான் தெய்வீக திட்டத்துல கால தீர்க்க தரிசனங்கள் சம்பந்தமான விஷயத்துல தேவன் ரொம்ப அதிகமா பயன்படுத்தின ஒரு ஊழியக்காரராகவும் அவருடைய ஜனமாகவும் அவருடைய நம்முடைய சகோதரராகவும் நாம் நம்முடைய சகோதரர் ரசலை பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, இந்த விஷயத்தை நீங்கள் துல்லியமாக மனதில் பதிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஒருவேளை இந்த கருத்தை மையமா வச்சுதான் கர்த்தர் இயேசு கூட அதே ஒரு வசனத்தை பேசியிருப்பார் நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த வசனம் கூட நீங்க படிங்க, மத்தேயு 24:45-46.
ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்?
சோ இது நமக்கு தெரியும், இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்முடைய சகோதரர்கள் யாருக்கு சுட்டி காமிப்பாங்க அப்படின்னா, நம்முடைய ரசல் அவங்களுக்கு. அப்படி சொல்லும் போது ரசல் பத்தி வசனம் எப்படி இருக்குதுன்னா, அவர் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன், அதோட மாத்திரம் நிறுத்திரல. இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு அவர் பத்தி என்ன சொல்றாருன்னா, ஏற்ற வேலைக்கான ஊழியக்காரன். ரொம்ப முக்கியமான வேடு. கண்டிப்பா அந்த காலத்துல எவ்வளவு ஆராய்ச்சியாளர்கள் இருந்திருக்கலாம், பட் அந்த ஏற்ற வேலை அப்படிங்கிற வார்த்தை அது சகோதரருக்கு ரொம்ப பொருத்தமாக அமையக்கூடியதா இருக்கு. எனவே நம்முடைய சகோதரன் ஒரு உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரர் மட்டுமல்ல, அவர் ஏற்ற வேலைக்கான ஊழியக்காரராகவும் இருக்கிறார். இந்த வகையில தான் காலக்கணக்கு சம்பந்தமான ஆராய்ச்சியில அந்திகிறிஸ்து அமைப்பின் வீழ்ச்சிக்கு அப்புறம் மற்ற எவ்வளவோ ஆராய்ச்சியாளர்கள் உண்டா இருந்தாலும், அப்போ நம்ம ஒருவேளை எப்படி கேட்கலாம், அப்ப மத்த ஆராய்ச்சியாளர்களுடைய முயற்சிகளை தேவன் ஆசீர்வதிக்கலையா அப்படின்னா, கண்டிப்பா நாம் என்ன விசுவாசிக்கிறோம், ஆசீர்வதிச்சிருப்பார் அவன் கண்டிப்பா. ஏன்னா அவருடைய வார்த்தைகள்ல தேடணும் அப்படிங்கிற இருதயம் உள்ளவங்களை தேவன் சும்மா விடமாட்டார் நம்ம நம்புறோம். ஏதோ ஒரு குறிப்பிட அளவு ஆசீர்வாதம் இருந்திருக்கும். ஆனா என்னன்னா, அந்த ஏற்ற வேலை வரும் வரை அவருடைய முழு ஆசீர்வாதங்களும் ஒருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்காது. இந்த ஆங்கிள் தான் நம்ம இந்த பாயிண்ட் பேசுறோம். எனவே நம்முடைய சகோதரன் அந்த காத்திருந்து சேரக்கூடிய ஒரு ஊழியக்காரராகவும் அதே நேரம் ஏற்ற வேலைக்கான ஊழியக்காரராகவும் இருந்ததன் பட்சத்துல கால தீர்க்க தரிசனங்கள் சம்பந்தமான சத்தியங்களை தேவன் இந்த லௌதிக்கையா காலகட்டத்தில் அவருடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு சகோதரர் ரசல் அவர்களை முக்கியமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். சோ இதோட நம்முடைய ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. முதல் பாகம் நமக்கு முடிவுக்கு வருது சகோதர சகோதரிகளே. இப்போ பாடத்தினுடைய இரண்டாவது பாகத்துக்கு நம்ம போலாம். இப்போ இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த பாகம். ஓகே, அப்ப சகோதரர் ஏற்ற வேலைக்கான ஊழியக்காரரா இருக்கிறதுனால, காத்திருந்து சேரக்கூடிய காலத்தினுடைய ஊழியக்காரரா இருக்கிறதுனால, கால தீர்க்க தரிசனங்கள் சகோதரருக்கு தேவன் அதிக அளவில் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறப்போ என்னென்ன விஷயங்கள் பிரதருக்கு அப்படி வெளிப்படுத்தப்பட்டது, அத பிரதர் எந்த அளவுக்கு தன்னுடைய எழுத்துக்கள்ல கையாண்டிருக்கிறார், இது நம்முடைய பாடத்தினுடைய ரொம்ப முக்கியமான பாகம், கொஞ்சம் பெரிய பாகமும் கூட. இந்த பாகம் குறித்த சில ஆராய்ச்சிகளை இப்போ நம்ம மேற்கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. கால தீர்க்க தரிசனங்கள் சம்பந்தமாக சகோதரருக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிச்சங்கள், அதை சகோதரர் தன்னுடைய ரைட்டிங்ஸ் தன்னுடைய எழுத்துக்கள்ல கையாண்ட விதங்கள், இவைகளை குறித்து நாம் ஓரளவு புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். பாடத்தின் ஆரம்பத்திலே சொன்னோம், இது ஒரு கிரானாலஜிக்கல் பிளஸ் மிக்சிங் ஹிஸ்டரி சப்ஜெக்ட், எனவே அதற்கே உரிய மாதிரி நீங்க பார்க்கறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட்ஸ் நம்ம வாங்கும் போது இந்த மாதிரி சில விதமான ஆகாரங்கள் பாக்குறதுக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்ம நம்புறோம் விசுவாசிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்ப நம்ம ரெண்டாவது பாகத்துக்கு நம்ம வரலாம். இப்போ இந்த ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்கலாம். அதாவது பாகத்தினுடைய டாபிக் என்ன சொல்லிருக்கிறோம், சகோதரர் ரசல் காலக்கணக்கை தன் எழுத்துக்களில் கையாண்ட விதம். இது பத்தி நம்ம ஆராயும் போது முதல் விஷயம் கண்டுபிடிக்கிறோம், சகோதரர் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட தேவன் கொடுத்த வெளிச்சங்களை அவருடைய ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக 6 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார். அது நமக்கு தெரியும். அதோட அந்த டாபிக் வந்து ஸ்டடிஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ், வேத வார்த்தைகள் மீதான ஆராய்ச்சிகள். அந்த 6 பாகங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா 6 வால்யூம்ஸ் என்று நம்ம அழைக்கிறோம். இந்த 6 தொகுதிகளில் காலக்கணக்கின் வெளிச்சங்கள் எந்த தொகுதிகளில் அதிகமாக பேசியிருக்கு அப்படின்னா, அதுவும் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். முக்கியமா 2 தொகுதிகள், ஒன்னு வால்யூம் 2, இன்னொன்னு வால்யூம் 3, 2 தொகுதி மற்றும் 3 தொகுதி சகோதர சகோதரிகள. சோ 2 தொகுதி அப்படிங்கிறப்போ அதுல அநேக கால தீர்க்க தரிசனங்கள் பதில் பேசியிருக்கிறாரு. அதோடைய தலைப்பு த டைம் இஸ் அட் ஹேண்ட், காலம் சமீபமாயிருக்கிறது. அதே போல 3 தொகுதி அப்படிங்கிறப்போ அது வந்து அதாவது த கிங்டம் கம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அந்த ஒரு பகுதியில் கூட அவர் அநேக கால தீர்க்க தரிசனங்களை பேசியிருக்கிறார். இப்போ இந்த 2 வால்யூம்ல அவர் பேசியிருக்கிற அந்த கால தீர்க்க தரிசனங்களை ஓரளவு சில முக்கியமான அம்சங்களை மாத்திரம் எடுத்து இந்த பாடத்தின் 2 பாகத்துல நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். சோ அந்த 2 வால்யூமுடைய விஷயங்கள் போலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் வால்யூம் 2 தொகுதியினுடைய பாகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீங்க ஓரளவு கற்ற விஷயங்களா தான் இருக்கும். எனவே நம்ம ஸ்பீடா போறதுக்கு விரும்புறோம். ஃபர்ஸ்ட் பிரதர் பேசிருக்கிற ஒரு டாபிக் வந்து பைபிள் கர்னாலஜி, வேதாகம காலக்கணக்கு. அதாவது ஆதாம் முதல் நம்முடைய 6000 வருஷம் அது எங்க வந்து முடியுது அப்படிங்கிற அந்த மனுக்குலத்தினுடைய சரித்திரம், அதுதான் அந்த பைபிள் கர்னாலஜியில சகோதரர் பேசியிருக்கிறத நம்ம பாக்குறோம். 2 ஒரு பாகம் நம்ம பார்க்கும்போது 70 வீக்ஸ் ப்ராபசி, அதாவது 70 வாரங்களுடைய தீர்க்க தரிசனம். இது நமது ஆண்டவருடைய முதல் வருகை குறித்து பேசியிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனமா இருக்கு. 3 த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ், புறஜாதிகளின் காலம். இது அதாவது இந்த புறஜாதியார் உலகத்தை ஆளுகை செய்யும்படி அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதி குறித்து பேசப்பட்ட ஒரு பகுதியாக அங்க இருக்கு. 4 நம்ம பார்க்கிறப்போ இஸ்ரேலுடைய யூபிலி, இது கூட ரொம்ப முக்கியமான பகுதி தான். தேவன் காலக்கணக்கின் விஷயங்களை நியாயப்பிரமாணத்தில் வச்சிருக்கிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு பாகமாக இது இருக்கு. 5 நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல்ஸ் டபுள், இஸ்ரேலுடைய ரட்டிப்பு. அதுக்கு இன்னொரு பேர் வால்யூம்ல எப்படி இருக்கு அப்படின்னா இணையான யுகங்கள், பேரலல் டிஸ்பென்சேஷன்ஸ் என்று அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 வால்யூம்ல சகோதரர் பகிர்ந்து கொடுத்திருக்கிற கால தீர்க்க தரிசனங்கள் இது இந்த ஒரு தலைப்புகள் கீழே நமக்கு தரப்பட்டிருக்கு. அடுத்ததா 3 வால்யூம் போகும்போது, நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்க போலாம், த டைம் ஆஃப் தி எண்ட். 3 வால்யூம்ல இருக்கிற கால தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப முக்கியமானது. முதலாவது டைம் ஆஃப் தி எண்ட், அதாவது முடிவு காலம். தானியேல் 12:4 வாசிக்கலாம்.
தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை,
இந்த முடிவு காலம் தேவன் தானியேல் கிட்ட சொன்ன அந்த முடிவு காலம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அது என்ன அப்படிங்கறது முழு காலக்கணக்கின் ஆராய்ச்சி நமக்கு அந்த ஒரு பகுதியில தரப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகள. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறோம் டேனியல்ஸ் டேஸ், அதாவது தானியலுடைய நாட்கள். 1260 நாள், 90 நாள், அதே போல 1335 நாள். இந்த கால தீர்க்க தரிசனங்கள் அந்த 2 பாகத்தில் அங்க இருக்கிறதாக பாக்குறோம். 3 கடைசியா நம்ம பார்க்கும்போது 2300 ராப்புகள், இதுவும் கூட மூணாவது வாரியம்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான கால தீர்க்க தரிசனங்களாக நமக்கு இருக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசனங்கள் தான் ரொம்ப முக்கியமா சகோதரர் அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்களாக நாம வால்யூம்ஸ்ல பாக்குறோம். அவைகளை நாம் கூட அவருடைய கிருபையில கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ இது சம்பந்தமான சில ஹைலைட் பாயிண்ட்ஸ் மாத்திரம் நம்ம பார்க்கலாம். மறுபடியும் நீங்க முன்னாடி ஸ்லைட் போடுங்க. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, பைபிள் கிரனாலஜி. இரண்டாவது வால்யூம்ல பிரதர் பேசியிருக்கிற முதல் இது வந்து கால தீர்க்க தரிசனம் நம்ம சொல்ல முடியாது, பட் என்னன்னா கால கணக்கு என்று நம்ம அங்க சொல்லலாம். பைபிள் கிரனாலஜி இந்த ஒரு முதல் பாகத்துல சகோதரர் என்ன விஷயங்கள் பேசியிருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கும் போது ஜஸ்ட் இதோட சில ஹைலைட் பாயிண்ட்ஸ் மாத்திரம் இந்த இரண்டாவது பாகத்துல நம்ம பார்க்கறதுக்கு விரும்புறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த வகையில முதல் பகுதி பைபிள் கிரனாலஜி. இதுல ஆதாம்ல தொடங்கி 6000 வருட அந்த சரித்திரமானது மனுக்குலத்துக்கு எந்த வருஷத்துல முடிவடையுது என்கிற ஒரு சத்தியம் இந்த ஒரு பகுதியில பேசப்பட்டிருக்கிறதாக நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. இது பத்தி நம்ம அடிப்படை வகுப்புகள்ல சகோதரர்கள் நமக்கு எடுத்திருக்கிறாங்க. அநேக பாடங்கள் கூட இவைகள் பத்தி நமக்கு அங்க கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குது. இவைகள் பத்தி பிரதர் முக்கியமா அங்க பேசும்போது இதுல ஹைலைட்டா, அதாவது இவைகள்ல நம்ம மேற்கோள் காண்பிச்சு பேச வேண்டிய ஒரு பகுதி என்ன அப்படின்னா, வேதாகமத்துல இந்த கிரனாலஜில இருந்து என்ன கத்துக்கிறோம்னா, வேதாகமத்துல அதாவது காலக்கணக்கு சம்பந்தமான இணைப்புகள் தேவன் தந்திருக்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட் இந்த பாடத்திலிருந்து தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியெல்லாம் நம்ம அந்த மாதிரி வசனங்கள் பார்த்தது இல்ல. ஆனா இந்த பகுதியின் கோணத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு புரியுது அந்த லிங்க்ஸ், அதாவது ரிலேட்டட் டு கிரனாலஜி, காலக்கணக்கு சம்பந்தமான இணைப்புகள் வேதாகமத்துல நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலிருந்து தான் நம்ம அங்க கண்டுபிடிக்கிறோம். அது 7 பிரிவுகளாகவும் அதே நேரம் அநேக சங்கிலிகளாகவும் அந்த பகுதிகள் இணைச்சிருக்கிறது நம்ம பாடங்களே பார்த்திருக்கிறோம். அதனால நம்ம இதை அதிகமா விளக்க வேண்டியதில்லை. அதாவது நம்ம மேற்கோள் காண்பிக்கிற விஷயம் மாத்திரம் என்னன்னா, பைபிள்ல கிரனாலஜியினுடைய லிங்க்ஸ் இருக்குது, அதாவது காலக்கணக்கினுடைய இணைப்புகள் இருக்கு அப்படிங்கறது இந்த முதல் பாகத்துல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருக்கிறோம். நெக்ஸ்ட் இரண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது 70 weeks ப்ராபசி, 70 வாரங்களுடைய தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆராய்ச்சியில சகோதரர் எதை பத்தி பேசியிருக்கிறார் அப்படின்னா, நமது ஆண்டவருடைய முதல் வருகையில அவருடைய பலியின் ஜீவிய காலம் எவ்வளவு வருடங்கள் இருக்கும், அதே போல அவர் மேசியாவாக இந்த உலகத்துக்கு வரக்கூடிய அந்த காலம் எது, இது பத்தின முக்கியமான தரிசனங்கள் இந்த இரண்டாவது கால தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது நம்ம பாக்குறோம். இந்த இதுல நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அதாவது குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சகோதர சகோதரிகள், அதாவது தீர்க்க தரிசன கணக்குல ஒரு நாள் ஒரு வருடத்தை குறிக்கும் என்கிற ஒரு ஆராய்ச்சி அல்லது என்கிற ஒரு தியானம் இந்த ஒரு கால தீர்க்க தரிசனத்தில் இருந்துதான் நம்ம வேதத்துல கற்றுக்கொள்கிறோம். வேற எந்த வேதாகமத்தின் பகுதியிலையும் இந்த பாயிண்ட் நம்ம அதிகமா பார்க்க முடியாது. அதாவது தீர்க்க தரிசிக்கோ அல்லது தீர்க்க தரிசனத்துக்கோ ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு சமமாக இருக்கும் என்கிற கணக்குகள் இந்த ஒரு பகுதிகளில் மாத்திரம்தான் நமக்கு அது தரப்படக்கூடியதா இருக்குது. இதை இந்த இரண்டாவது ஆராய்ச்சியில நம்ம ஹைலைட் பண்ற, அதாவது மேற்கோள் காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு அங்க இருக்கு. நெக்ஸ்ட் மூணாவது பாயிண்ட் நம்ம போகும்போது டைம்ஸ் ஆஃப் தி ஜென்டைல்ஸ், புறஜாதியாரின் காலம். இது நம்ம பாடத்தின் பார்க்கக்கூடிய மூணாவது ஒரு விஷயமாக அங்க இருக்கு. இந்த ஒரு பகுதியில நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த உலகமானது புறஜாதியாரினுடைய ஆளுகைக்குள்ளாக அல்லது புறஜாதியாருடைய கட்டுப்பாடுக்குள்ளாக விடப்படும் என்கிற விஷயம் வந்து நம்ம இங்க பாக்குறோம். இதுல நமக்கு என்ன ஒரு க்ளூ கிடைக்குதுன்னா, ராஜ்ய சம்பந்தமா, அப்ப எப்போ அந்த புறஜாதியாருடைய ராஜ்யத்தின் காலம் முடிவுக்கு வருது அப்போ தேவனுடைய ராஜ்யமானது இந்த உலகத்துல துவங்கக்கூடியதாகவும் ஆரம்பிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்கிற ஒரு அருமையான குழு இந்த பகுதியில இருந்துதான் நம்ம அங்க கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. நமக்கு தெரியும் அந்த தானியலுடைய 2 அதிகாரத்துல அந்த சிலை தரிசனம் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் புறஜாதியாரின் காலம் பத்தின ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் தான். அதுலதான் அந்த கல் சிலை மீது அந்த சிலையின் பாதத்துல வந்து மோதுறது. அப்போ அதுக்கு தானியல் விளக்கம் கொடுக்கிறார், அந்த ராஜாக்களின் நாட்களிலே. சோ அந்த ராஜாக்களின் நாட்களிலே அப்படிங்கிறப்போ தேவனுடைய ராஜ்யம் புறஜாதியாரின் ஆளுகைக்கு முடிகிறதுக்கு முன்பாக துவங்கிவிடும் என்கிற ஒரு முக்கியமான குழு ராஜ்யம் பத்தி, அது இந்த கால தீர்க்க தரிசனத்துலதான் நமக்கு வெளிப்படுது. சோ இங்க நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு டைம் ப்ராபசியும் ஒவ்வொரு கால தீர்க்க தரிசனமும் ரசல் மூலமா தேவன் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறாங்களோ அவைகள் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு முக்கியமான சத்தியத்தை, அவருடைய கால தீர்க்க தரிசனங்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான குழு, அதாவது ஒரு முக்கியமான குறிப்பை நமக்கு தரக்கூடியதாக அங்க இருக்கிறதா பாக்கும் சகோதர சகோதரிகளை. அடுத்து நாலாவதா நம்ம பாக்குறோம் இஸ்ரேலுடைய யூபிலி. சோ இஸ்ரேலுடைய யூபிலி கூட அதை கால தீர்க்க தரிசனமா நம்ம பார்க்க முடியாது.
ஏன்னா அது முழுக்க முழுக்க நியாய பிரமாணத்தில் இருக்கிற ஒரு பிரமாணம். ஆனா தேவன் சகோதரரை அருமையா அந்த ஆவியில வழிநடத்தி அருமையான சத்தியம் தேவன் நமக்கு கத்துக் கொடுத்திருக்கிறாரு. அது நியாய பிரமாணமா பாக்குறவங்களுக்கு நியாய பிரமாணம், ஆனா அதுக்குள்ள என்னுடைய கால தீர்க்க தரிசனமே நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய ஆவியோடு படிக்கிறவங்களுக்கு அது ஒரு கால தீர்க்க தரிசனமாகவும் தெரியும் அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இஸ்ரேலுடைய யூபிலியினுடைய பிரமாணத்துல நமக்கு வெளிப்படக்கூடியதா இருக்கு. முந்தின நம்ம பார்த்தோம் இல்லீங்களா புறஜாதியாரின் காலம், அது வந்து ராஜ்யத்தினுடைய அந்த காலம் துவக்கமாகற காலப்பகுதி பத்தி பேசுது. பட் யூபிலி பிரமாணம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த எக்ஸாக்ட் டேட் ராஜ்யம் துவங்கக்கூடியதனுடைய துல்லியமான வருஷத்தையே நமக்கு தரக்கூடிய ஒரு கால தீர்க்க தரிசனமாக இருக்கு சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் அஞ்சாவது நம்ம பாக்குறோம் இஸ்ரேல்ஸ் டபுள், இஸ்ரேலுடைய ரெட்டிப்பு என்ன நம்ம பார்க்கறோம். இது என்ன அப்படின்னு கேட்டா நீங்க அந்த பாடங்கள் கண்டிப்பா படிச்சிருப்பீங்க நம்புறோம். இணையான யுகங்கள், அதாவது தெய்வீக திட்டத்துல யூத யுகமும் சுவிசேஷ யுகமும் பார்ப்பதற்கு ஏதோ யதார்த்தமாக ஏற்படுத்தப்பட்ட யுகங்கள் அல்ல, மாறாக தேவனுடைய அருமையான நேர்த்தியான திட்டத்தின்படி ஒன்றுக்கொன்று நிழல் நிஜமாக ஏற்படுத்தப்பட்ட யுகங்கள். அல்லது ஒரு முழு யுகம் இன்னொரு முழு யுகத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு யுகம் என்பதை இந்த இணையான யுகங்கள் பாடத்துல நம்ம கற்றிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதாவது புறஜாதியாரின் காலம் வந்து ராஜ்யம் பத்தி பேசுது, யூபிலி பிரமாணம் வந்து ஒரு நியாய பிரமாணமா இருந்து ராஜ்யத்தினுடைய துவக்க வருடம் பத்தி பேசுது, ஆனா கடைசியா இஸ்ரேலுடைய ரெட்டிப்பு கால தீர்க்க தரிசனம் என்னன்னா ஒரு யுகங்களே தெய்வீக திட்டத்துல கால தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதிகளாக தேவன் வச்சிருக்கிறார் அப்படிங்கறது அந்த இணையான யுகங்களுடைய விஷயங்கள் தான் நம்ம கற்றிருக்கிறோம். ஏன்னா அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமான பகுதிகள். அந்த தெய்வீக திட்டம் வரைபடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வளைவுகளையும் கோடுகளையும் நம்ம சாதாரணமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, அவைகள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப ஆழமான விஷயங்களை கொண்டது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடங்களே இந்த இணையான யுகங்கள் பாடங்கள் தான். அதுக்கு இன்னொரு தலைப்பு தான் இஸ்ரேல்ஸ் டபுள், இஸ்ரேலுடைய ரட்டிப்பு என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இது ஒரு முக்கியமான கால தீர்க்க தரிசனம். அதாவது நம்ம இங்க ஹைலைட் பண்ண வர்றது என்னன்னா இவைகள் ஒரு யுகங்களாக மாத்திரம் தெய்வீக திட்டத்தில் இல்லாம தேவ ஆவியோடு அவைகளை உற்று நோக்கும் போது முழுவதுமாக கால தீர்க்க தரிசனங்களாக நமக்கு இருக்கிறது இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்க அந்த செகண்ட் வால்யூம்ல அந்த ஆறாவது அத்தியாயம் படிச்சீங்கன்னா இதனுடைய விவரங்கள் நீங்க பார்க்கலாம். யூத யுகம் 1845 வருடங்கள்னா அது அவங்களுக்கு தேவன் கிருபை கொடுத்த காலம். அதே போல சுவிசேஷ யுகம் என்பது டிஸ்பேவர், டைம் ஆஃப் டிஸ்பேவர், அதாவது அந்த ஜனங்களுக்கு கிருபை இல்லாமல் போகக்கூடிய காலமாக இருக்கும். சோ இது பத்தி ஏசாயாவும் எரேமியாவும் அப்புறம் சகரியாவும் சொல்லும் போது ரட்டிப்பு என்று சுட்டி காமிக்கிறாங்க. சோ ரட்டிப்போட அர்த்தம் என்னன்னா அவங்களுக்கு கிருபை எவ்வளவு காலம் இருக்கும், கிருபை இல்லாத நிலையும் அவ்வளவு காலம் தான் இருக்கும். சோ கிருபை கொடுத்த காலம் 1845 வருடங்கள், அதே போல கிருபை இல்லாத காலமும் 1845 வருடங்களாக இருக்கும். இந்த கால தீர்க்க தரிசனங்கள் நம்ம இணையான இவங்களுடைய பாகத்துல நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது தேர்ட் வால்யூம் உடைய விஷயங்களுக்கு வந்துடலாம். செகண்ட் வால்யூம்ல இவ்வளவு கால தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, அது புல் சப்ஜெக்ட் நமக்கு தெரியும், அதோட ஹைலைட் விஷயங்கள் மாத்திரம் தான் நம்ம உங்களுக்கு பேசுறோம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இப்போ மூணாவது வால்யூம்க்கு நம்ம வரும்போது சகோதர சகோதரிகளே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா த டைம் ஆஃப் தி எண்ட், முடிவு காலம் என்கிறது ஒரு கால தீர்க்க தரிசனம் பத்தி பிரதர் மூணாவது வால்யூம்ல பேசியிருக்காரு. இந்த முடிவு காலம்னா என்ன பிரதர்? தானியேல் வசனம் படிச்சோம், முடிவு காலம் வரும் மட்டும் நீ இதை முத்திரை போடு. சோ அந்த முடிவு காலம் தேவன் என்ன அந்த வார்த்தை எந்த காலப்பகுதி கொடுக்கிறார்? ஒருவேளை சுவிசேஷ யுகத்துல நம்ம வாழ்கிற இந்த கடைசி நாட்கள் கொடுக்கிறாரா? ஒருவேளை அந்த காலப்பகுதி நமது கர்த்தருடைய இரண்டாம் வருகை வந்த 1874 இருந்து தொடங்குதா? இப்படி எல்லாம் நம்ம கேட்டா அதனுடைய விளக்கங்கள் தான் இந்த ஒரு கால தீர்க்க தரிசனத்துல தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். முடிவு காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி தான், நிச்சயமா அது ஒரு எல்லை இல்லாத காலப்பகுதி இல்ல, ஒரு ப்ராப்பர் டைம் தான், பர்டிகுலர் டைம் தான். இந்த குறிப்பிட்ட காலப்பகுதி எங்க தொடங்குதுன்னா 1799 அதாவது அந்திகிறிஸ்த அமைப்பினுடைய வீழ்ச்சியில. இது முடியறது எங்க? சொன்னாங்க 1914. ஆனா அதற்கப்புறம் நம்ம இன்னும் நம்ம சூழல்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம நம்புறோம் இது ஒரு குவெஸ்டின் மார்க் தான். இந்த முடிவு காலம் கால தீர்க்க தரிசனத்தினுடைய முடிவு நமக்கு இப்போ நமக்கு முன்பாக ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது நம்ம பார்க்க. அதாவது நம்ம ஒரு நியூட்ரல் மைண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வைக்கிறோம், அது நீங்க அந்த பார்வையில பாப்பீங்க நம்ம நம்புறோம் சகோதர சகோதரிகளே. சோ இது மூணாவது வால்யூம்ல நம்ம பார்க்கக்கூடிய முதல் கால தீர்க்க தரிசனமா இருக்குது. இதோடைய ஹைலைட்டிங் விஷயங்கள் என்னன்னா இந்த யுகத்தின் கடைசி நாட்கள் அவைகளை நிறைவேற போற விஷயங்களை இந்த கால தீர்க்க தரிசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் மூணாவது வால்யூம்ல இருக்கிற இரண்டாவது கால தீர்க்க தரிசனம் என்னன்னா, த டேனியல்ஸ் டேஸ், அதாவது தானியலுடைய நாட்கள். இந்த தானியலுடைய நாட்கள் அப்படின்னு சொல்றப்போ அந்த வசனம் மாத்திரம் நீங்க படிச்சிடலாம். தானியல் 12:11-12.
அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 செல்லும் 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான்.
ஆமாம், 1290 நாள், அதே போல 1335 நாள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நம்முடைய சகோதரர் ரசலுக்கும் சரி, அவருக்கு பின்னாடி வந்த சகோதரர்களுக்கும் சரி, இரண்டாம் வருகையினுடைய துல்லியமான தேதியை கண்டுபிடிப்பதற்கு உதவக்கூடிய முக்கியமான கால தீர்க்க தரிசனமாக இந்த தானியலுடைய நாட்கள் இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே யூபிலி நியாயப்பிரமாணத்தில் இந்த டேட் இருக்கிறதா பார்த்தோம். ஆனா அது ஜஸ்ட் என்னன்னா ஒரு நியாயப்பிரமாணமா இருந்து இந்த வெளிச்சத்தை கொடுக்குது. ஆனா தானியலுடைய நாட்களுடைய விசேஷம் என்னன்னா, நேரடியான கால தீர்க்க தரிசனங்களாக இருந்து இரண்டாம் வருகையின் காலத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதிகளாக இது இருக்குது. இது கூட கால தீர்க்க தரிசனங்கள்ல ரொம்ப முக்கியமான பாகம் தான். சகோதர சகோதரிகளை, இதை நம்ம இங்க பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது 2300 ராப்பகல், மூணாவது வால்யூம்ல ரசல் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இன்னொரு கால தீர்க்க தரிசனம் 2300 ராப்பகல். இந்த 2300 ராப்பகளுடைய விசேஷம் பத்தி நம்ம அதிகமா இங்க பேசுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இல்ல. அதாவது அந்த சாங்சுரி கிளாஸ், பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் அந்தி கிறிஸ்த அமைப்பினுடைய கள்ள போதனைகளானது அவைகளினால் சபை வந்து ரொம்ப கெட்டு போயிருந்துச்சு. ஆனா இந்த 2300 ராப்பகளுடைய முடிவு காலம் நெருங்கும் போது இந்த நிலை மாறும், இந்த நிலை சரியாகும். மறுபடியும் உண்மை சபை, அதாவது எப்படி சொல்றது, சபையானது தன்னுடைய நிலையில் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சுத்திகரிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை அது பெற்றுக்கொள்ளும். இந்த அருமையான ஒரு சத்தியம் வந்து 2300 ராப்பகளுடைய கால தீர்க்க தரிசனங்கள்ல நமக்கு இருக்கிறதாக பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இவைகள் தான் நம்ம இவைகளை, அதாவது கால தீர்க்க தரிசனங்களாக சகோதரருடைய எழுத்துக்கள்ல பாக்குற விஷயங்கள். இவைகளை புதர் கையாளும் போது அநேக நுணுக்கமான வார்த்தைகள் தன்னுடைய வால்யூம்ல அவர் எழுதுறாரு. அந்த வார்த்தைகள் இன்னைக்குமே நாம் நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்துல ஸ்தாபிக்கப்படுவதற்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கு சகோதர சகோதரிகளை. அந்த எல்லா வார்த்தைகளையும் கண்டிப்பா இங்க நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்ல. நீங்க அவைகள் சம்பந்தமா உங்களுடைய கைகள்ல கரங்கள்ல இருக்கக்கூடிய வால்யூம்ஸ்ல நீங்க அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். குறிப்பா சில வார்த்தைகள் புதர் பேசும்போது கால தீர்க்க தரிசனங்கள் என்பவை ஒரு பொது சிருஷ்டிக்கு, அல்லது அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தேவனிடத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிற ஒரு தேவ மனிதனுக்கு மிக முக்கியமானவை அப்படிங்கிறார். அவைகள் மற்ற உபதேசங்கள் போல சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவை அல்ல. அவைகள் மீது அவருடைய ஜனங்கள் உரிய கவனமும் விழிப்பும் உரிய அக்கறையும் காண்பிக்கும் பட்சத்தில் அவருடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஞானத்தின் வளர்ச்சியை அதிகமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி அழுத்தமான வார்த்தைகள் புதர் கால தீர்க்க தரிசனங்களுக்கு தான் பேசுறார். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சகோதர சகோதரிகளே. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய மனிதன் வரும் காலத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவரா இருக்கணும், அந்த விழிப்பு இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி தங்களை சுற்றி என்ன நடக்குது, தாங்கள் எந்த மாதிரி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிகிறதுல அதை விட அவர் அதிக விருப்பம் உள்ளவரா இருக்கணும். தங்களுடைய நிகழ்காலத்தை குறித்து அவர் அதிகமா யோசிக்கும் போது வருங்காலத்தினுடைய விஷயங்கள் அவருக்கு அது வெளிப்படுத்தப்படும். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சகோதரருடைய வார்த்தைகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் சகோதர சகோதரிகளை. அதே போல இந்த கால தீர்க்க தரிசனங்கள் பத்தி பேசும்போது தரசல் அவருடைய நாட்கள் சில வார்த்தைகள் அருமையா சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருவேளை அநேகருடைய பார்வை எப்படி இருக்கலாம்னா, பிரதர் இதெல்லாம் பைபிள்ல எழுதினதோட சரி, இவைகள்லாம் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இல்ல, இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நீங்க ஏதோ சில சொந்த விளக்கங்கள் கொடுக்கறீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ரிஸ் வந்துச்சு பிரதருக்கு. ஆனா சகோதரருடைய தாழ்மையும் உண்மையுமான வார்த்தைகள் எப்படி இருந்துச்சுன்னா, கால தீர்க்க தரிசனங்கள் அப்படிப்பட்ட குவாலிட்டி கொண்டவை அல்ல அப்படி சொன்னார். அப்படிப்பட்ட தன்மை கொண்டவை அவைகள் அல்ல. அதான் சொன்ன மாதிரி உரிய வாஞ்சையும் உரிய தேடலும் உள்ள தேவனுடைய ஜனங்களுக்கு அவைகள் வெளிப்படும்படியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது சகோதரருடைய வார்த்தைகளாக தெரிஞ்சு. தேவன் வேதாகத்துல வச்சிருக்கிற ஒவ்வொரு வசனங்களுமே அந்த வசனத்துக்கு பின்னாடி ஒரு வெளிச்சம் கண்டிப்பா இருக்கு. அந்த வெளிச்சம் எந்த காலத்துல வெளிப்படணும் அப்படின்ற அந்த அதற்கு கட்டளையிடக்கூடிய அதிகாரம் அது தேவன் கையில இருக்கு. கண்டிப்பா அந்த அதிகாரத்தை அவர் பிரயோகிக்கும் போது அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற வெளிச்சம் தன்னில் உள்ள வெளிச்சத்தை அதிகமாக வீசும். நம்ம கண்களே பார்த்து ரொம்ப கூச்சமாயிரும், அவ்வளவு வெளிச்சம் அந்த வசனத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் சகோதர சகோதரிகள. அது பதிலாக அந்த பாயிண்ட் சொல்றாரு, சொல்லிட்டு இப்படி தேவன் அவருடைய வார்த்தைகள் வச்சிருக்கிறதுனால நீங்க ஆராயக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை ஆராயிறீங்கன்னா அந்த ஆராயக்கூடிய வசனம் அல்லது விஷயங்கள் சம்பந்தமா வெளிச்சம் வெளிப்படக்கூடிய ஏற்ற காலத்துல வாழ்றீங்களா அப்படிங்கறத மாத்திரம் நீங்க செக் பண்ணிக்கங்க. அந்த ஏற்ற காலமா இருந்ததா நீங்க உணர்ந்தீங்கன்னா கொஞ்சம் காத்திருந்து காத்திருக்கலாம், காத்திருந்து சேரக்கூடியவங்களா இருக்கலாம். அப்போ அந்த வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற வெளிச்சங்கள் நிச்சயமா வெளிப்படும். எனவே கால தீர்க்க தரிசனங்களை ஒருபோதும் ஒருவராலும் வேதாகமத்தில் புரிந்து கொள்ள முடியாது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இல்லை என்று பிரதர்சல் தன்னுடைய வார்த்தைகள்ல அருமையான விஷயங்கள் அங்கு பேசிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள, இன்னொன்று நமக்கு ஒரு பேசிக் பாயிண்ட் தெரியும், ஒருத்தராலையுமே கண்டு அதாவது ஒருத்தராலையுமே ஒரு வசனத்தை புரிஞ்சுக்க முடியலன்னா அந்த வசனம் ஏன் பைபிள் இருக்கணும், அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறைக்கப்பட்டவைகள் அப்படிங்கிறது வேதாகமத்தில் இல்லாத விஷயங்கள், வெளியாக்கப்பட்டவைகள் அப்படிங்கிறது வேதாகமத்தில் தரப்பட்டிருக்கிற விஷயங்கள். இது அவருடைய ஜனங்களுக்கு என்றென்றைக்கும் உரியவைகளாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. எனவே இது மாதிரி இந்த கால தீர்க்க தரிசனங்கள் பத்தி பேசும்போது அவர்களுடைய முக்கியத்துவத்தையும் அதே நேரம் தேவனுடைய ஜனங்களுக்கு இவைகளுடைய பயன்பாடுகளையும் குறித்து ரசல் அதிகமாக தன்னுடைய வார்த்தைகள்ல பேசியிருக்கிறார். பொதுவாக நம்ம பைபிள் ஸ்டடிஸ்ல இந்த மாதிரி ஸ்டடிஸ்க்கு எந்த அளவு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில கால தீர்க்க தரிசனங்கள் சம்பந்தமான ஆராய்ச்சிக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு தெரியல. முக்கியத்துவம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம், ஆனா கொடுக்காத பட்சத்துல அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். தேவன் அவைகளிலும் நமக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா வச்சிருக்கிறார். எல்லாம் போன்று இதுவும் தேவனுடைய வார்த்தைகள் தான், நமக்கு ஆசீர்வாதம் தரக்கூடிய வார்த்தைகள் தான். சகோதர சகோதரிகளே, தேர்டு வால்யூம்ல நீங்க 86வது பக்கம் நினைக்கிறேன், அதை நீங்க படிச்சீங்கன்னா இந்த தானியேலுடைய நாட்கள் பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை எழுதுறார். இந்த தானியேலுடைய நாட்கள் மூலமா தான் அந்த காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான், அந்த பாக்கியவான்ற வார்த்தையை ரசல் மனப்பூர்வமா புரிஞ்சுட்டு அவருடைய வார்த்தைகள் பார்த்தா நமக்கு ரொம்ப பூரிச்சு போயிருவோம், அது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருவோம். புதர் அந்த வார்த்தைகளுடைய வெயிட்டை எந்த அளவு புரிஞ்சு எழுதியிருக்கிறார் அப்படிங்கறது அப்பதான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. சகோதர சகோதரிகள, அதாவது அந்த பாக்கியவான் என்ற ஒரு வார்த்தைக்கு அவர் அப்படி எழுதுறார். நம்ம எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்கள், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெற்றவர்கள்னு ரொம்ப ஆனந்தமான வார்த்தைகள் எழுதுறார், அதை நீங்க படிக்கலாம். ஏன் சொல்றோம் அப்படின்னா கால தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை. சோ இது நம்ம இங்க பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. இப்போ இதோட நம்ம இந்த ரெண்டாவது பாகத்தை நம்ம க்ளோஸ் பண்றோம். எதிர்பார்த்த அளவு நம்மளால விளக்க முடியல, உண்மைதான். அதாவது கால தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்துல ஏழாம் தூதனுடைய காலத்துல சகோதரர் ஏழாம் தூதனுக்கு எந்த அளவு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் அந்த ஒவ்வொரு கால தீர்க்க தரிசனத்துக்கும் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு விசேஷத்தையும் அவைகள் வெளிப்படுத்தக்கூடிய வெளிச்சங்களையும் தான் நம்ம இந்த ரெண்டாவது பாகத்துல பார்த்திருக்கிறோம். இப்போ பாடத்தினுடைய மூணாவது பாகத்துக்கு நம்ம போலாம். சகோதர சகோதரிகளே, காலக்கணக்கை குறித்த சகோதரருடைய சில இறுதி வார்த்தைகள், காலக்கணக்கை குறித்த சகோதரருடைய சில இறுதி வார்த்தைகள். இந்த ஒரு தலைப்பின் கீழாக நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, நம்ம அனைவருக்குமே ஒண்ணு தெரியும், கால தீர்க்க தரிசனங்கள் சம்பந்தமா ரசல் பார்க்கும் போது நமக்கு எப்பயுமே கேள்வி வராது. ஏன்னா அந்த அளவு துல்லியமா அவருடைய வார்த்தைகள் அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு. மட்டும் இல்ல, நாம பெற்றிருக்கிற தேவ ஆவியும் சாட்சி பகிர்ந்து இவைகள் சத்தியம்தான் அப்படின்னு. அதனால நமக்கு இவைகள் எந்த அளவு குழப்பத்தையோ கேள்வியையோ உண்டாக்குறது இல்ல, அதெல்லாம் ஓகே. பட் ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம், ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் நமக்கு எக்ஸெப்ஷனல், அதாவது விதிவிலக்கு. அது என்ன அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, வருடம் 1914 கிபி, அதாவது கிபி 1914 வருடம், கால தீர்க்க தரிசனம் குறித்து சகோதரர்கள் கொடுத்த அநேக விளக்கங்கள் சத்தியத்தின்படி இசைந்தவைகளாக இருக்கும் போது நமக்கு ரொம்ப, அதாவது எப்படி சொல்ல அப்படின்னா, ஒருவேளை சத்தியத்துல புதிதா வந்த காலத்துல நமக்கு இருதயத்துக்கு ரொம்ப நெருடலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திய ஒரு விஷயமா எது இருந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த 1914 வருடம் நமக்கு இருந்திருக்கலாம். சகோதர சகோதரிகள, இந்த வருடத்தோட விசேஷம் என்ன பிரதர், நமக்கு நெருடல் ஏற்படுத்துற அளவுக்கு இந்த வருஷம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு நம்ம கேட்டா விஷயங்கள் நமக்கு தெரியும். அதாவது அந்த வருடத்துல சபையினுடைய நிறைவு மற்றும் அதற்கப்புறம் படிப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனம் இவைகள் பத்தி ரசல் சில வார்த்தைகள் கூறியிருந்தார். ஆனா அந்த ஒரு வார்த்தைகள் அவருடைய நாட்கள்ல சம்பவிக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அவர் சொன்ன விஷயங்கள் குறிப்பிட்ட மாதிரி கிபி 1914 சம்பவிக்கல. சோ இதுதான் நம்ம பாடத்துல பாக்குற மூணாவது பகுதி. இது பத்தி ரசல் என்னதான் பேசிட்டார், ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பேசின விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவு கேட்சபிள் ஆயிருக்குன்னு நம்ம நம்புறோம். அந்தந்த காலங்கள்ல காலக்கணக்கு பத்தி ஆராய்ச்சியாளர்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் காத்திருந்து சேரக்கூடிய ஊழியக்காரராகவும் ஏற்ற வேலைக்கான ஊழியக்காரராகவும் சகோதரர் இருந்தப்போ தேவன் சகோதரரை அருமையா எடுத்து பயன்படுத்தினார். அவர் மூலமா வெளிப்படுத்தப்பட்ட கால தீர்க்க தரிசனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெளிச்சங்கள் கூட நம்ம கற்றுக்கிறோம். ஒவ்வொரு கால தீர்க்க தரிசனங்களுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு விசேஷம் அல்லது சிறப்பம்சம் இருக்கிறது கூட நமக்கு தெரியும். அவ்வாறு இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, எப்படி கடைசி பாயிண்ட் மாத்திரம் மிஸ் ஆச்சு? இப்ப 1914 மாத்திரம் சம்பவிக்காமல் போக வேண்டிய அவசியம் என்ன? இதனுடைய காரணம் என்ன என்பது பத்தி ஒருவேளை ட்ரூத்ல இப்ப நமக்கு அதுக்கான விஷயங்கள் தெளிவாயிருக்கலாம், அப்படித்தான் நம்ம நம்புறோம். ஆனா சத்தியத்தினுடைய ஆரம்ப நாட்கள் வரும்போது சகோதர சகோதரிகளே, இவைகளை குறித்து அநேக கேள்விகளோ அல்லது குழப்பங்களோ நமக்கு இருந்திருக்கலாம். இதை பத்தி நம்ம இந்த மூணாவது பாகத்துல பாக்கலாம். நிச்சயமா நமக்கு நேரங்கள் அதிகமா இல்ல, எனவே இவைகளை குறித்து அதிகமா நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் உங்க மத்தியில இது பத்தி பகிர்ந்து கொள்றதுக்கு நம்ம விரும்புறோம். அது உண்மைதான், சகோதரர் ரசல் அவருடைய வார்த்தைகள்ல பேசும்போது 1914 சபை நிறைவடையும் என்பது அது நடக்கவில்லை என்று அவரே தெளிவா சொல்றார். அதை எப்ப சொல்றாருன்னா, அந்த வருடத்தினுடைய ஆரம்பம் மற்றும் மத்திய காலங்கள் வரும்போது சில வார்த்தைகள் அவர் எழுதுறாரு. அந்த ரீபரன்ஸ் நம்பர் தேவைப்பட்டா உங்களுக்கு நம்ம தரோம், இப்ப நம்மளால அது ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியல. அதாவது எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுறாருன்னா, நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் நிகழ்ச்சிகளின் வேகங்களையும் பார்க்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட தேதியில சபை நிறைவு என்பது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதாக நம்ம நம்புறோம் என்று ரசல் அந்த நாட்கள் நெருங்கும் போது அவருடைய வார்த்தைகள் அப்படித்தான் இருந்துச்சு. சகோதர சகோதரிகளே, அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதுறாருன்னா, தேவன் நினைச்சா நாளைக்கு ஒரு நாள்லயே இதை செய்ய முடியும். நம்ம பேசக்கூடிய இந்த விஷயங்கள், சபை நிறைவோ அல்லது அவருடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனையோ தேவன் நினைத்தார் என்றால் நாளைக்கே இதை செய்ய முடியும். இதை அவர் எப்ப எழுதுறாரு? 1914 அக்டோபர்ல சபை நிறைவடையும் என்று சொல்லும் போது அதுக்கு ஒரு சில மாதங்கள் முன்னாடி இந்த வார்த்தைகள் எழுதுறார். நடக்கக்கூடிய சூழல்களையும் சூழல்களுடைய வேகங்களையும் பார்க்கும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைவேற வேண்டி இருக்குது. அதனால அந்த காலங்கள் இன்னும் ஒருவேளை தள்ளி போகலாம் என்று நம்ம யோசிக்கிறோம். இதை சொல்லிட்டு அவர் இந்த வார்த்தை நெக்ஸ்ட் சொல்றார், தேவன் நினைக்கும் பட்சத்துல இது அவரால் நாளைக்கே செய்ய முடியும். அவருக்கு அந்த அளவு வல்லமை இருக்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா என்ன சொல்றாருன்னா, நம்ம அப்படி எடுக்க முடியாது, இந்த விஷயத்துல அப்படி எடுக்க முடியாது. தேவனுடைய சர்வ வல்லமையை நம்ம சந்தேகப்படல, ஆனாலும் இந்த ஒரு ராஜ்யம் ஸ்தாபனம் மற்றும் சபையினுடைய நிறைவு விஷயத்துல நாம அப்படி உடனடியாக தேவன் செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாது என்று பதர் ரசல் சொல்றார். ஏன் அது மாத்திரம் அப்படி பார்க்க முடியாது பதர் அப்படின்னா, அவர் ஒரு பைபிள் உதாரணத்தோட இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன உதாரணம்னா, நம்ம இருக்கிற இந்த உலகத்துக்கு பைபிள் என்ன பேர் சொல்லுதுன்னா, இப்பொழுது இருக்கிற உலகம், இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லுது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த உலகத்துக்கு பைபிள் என்ன பேர் சொல்லுது அப்படின்னா, அப்பொழுது இருந்த உலகம். அப்ப ரசல் ரெண்டு உலகத்தை சொல்லிட்டு எழுதுறார் வார்த்தைகள். நாம நினைக்கிறோம் இந்த ரெண்டு உலகத்துக்கு சில ஒற்றுமைகள் இருக்கு, இந்த ரெண்டு உலகத்தின் முடிவுகளுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு. அப்பொழுது இருந்த உலகத்தின் முடிவை போன்றுதான் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் முடிவும் இருக்கும் என்று நாம் நம்புறோம் அப்படி சொல்றார். சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். அப்பொழுது இருந்த உலகத்தின் முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஜலப்பிரளயத்தினால அழியணும்ன்றது தேவனுடைய திட்டம் தான். ஆனா ஜலப்பிரளயத்தினால வரக்கூடிய வெள்ளம் ஒரே நாள்ல வரல, ஒரே நாள்ல அந்த அழிவு வரல. அது ஜலத்தினால அழியக்கூடிய ஒரு அழிவா இருந்தாலும் அது முழுவதுமாக நடப்பதற்கு 40 நாட்கள் தேவைப்பட்டது, அல்லது 40 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சோ புதர் இந்த பாயிண்ட் அவர் வைக்கிறார். வச்சுட்டு தேவன் நினைச்சிருந்தா அப்பவே முதலாம் உலகத்தை ஒரு நாளே அழிக்க முடியும், பட் தேவன் அப்படி செய்யறது இல்ல. அப்பொழுது இருந்த அந்த உலகத்தையே அழிக்கிற விஷயத்திலேயே சில காலங்கள் அவர் எடுத்துக்கொண்டு ப்ராசஸா தான் செய்யறார், படிப்படியான ஒரு செயல்பாடா தான் செய்யறார். எனவே இப்படி ஒரு நிழல் இருக்கும் போது இரண்டாம் உலகம் திடீர் என்று முடிவுக்கு வரும் என்று நம்மால் எதிர்பார்க்க முடியாது. இது அந்த 1914 அக்டோபருக்கு முன்னாடி, சில மாதங்கள் முன்னாடி இப்படிப்பட்ட வார்த்தைகளை சகோதரர்கள் எழுதுறார். சகோதர சகோதரிகள், எனவே இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு கூட முதலாம் உலகத்தின் முடிவை போன்று ஒரு படிப்படியான அழிவை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக அங்க இருக்கும். எனவேதான் சொல்றோம், இன்னும் சில மாதங்கள்ல அக்டோபர் 1914 வரப்போகுது, ஆனாலும் அதுல இவைகள் சம்பவிக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கறது இப்ப நமக்கு அது, அதாவது இந்த மாதிரி சில சூழல்கள் இருக்கு என்று ரசல் அங்க எழுதுறாரு. இது மாதிரி நிறைய விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த கட்டுரையினுடைய எண் வந்து 53:28 நினைக்கிறேன், 53:28. என்னுடைய விஷயங்கள் தேவைப்பட்ட தனிப்பட்ட வகையில நீங்க வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். சகோதர சகோதரிகள, இந்த மாதிரி சில விளக்கங்கள் அவர் கொடுக்கிறார் 1914 பத்தி, கிபி 1914 குறித்து. அப்போ இந்த விளக்கங்கள் படிக்கும் போதுதான் சகோதர சகோதரிகளே நமக்கு இப்போ கண்டிப்பா கேள்வி வருது. 1914 ரசல் கண்டிப்பா டைம் ப்ராபசிஸ் கால தீர்க்க தரிசனங்களை குறித்து வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற வேலைக்கான ஊழியக்காரன்றதெல்லாம் எல்லா அளவு சந்தேகம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி சத்தியங்கள் வேற யாரும் பேசினதில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம எப்படித்தான் பாக்குறது, எப்படித்தான் எடுத்துக்கொள்வது? நமக்கு வேற எந்த குழப்பமும் இல்ல, சந்தேகமும் இல்ல. பட் இதுல நமக்கு ஒரு கேள்வி எங்கேயோ நிக்குது இருதயத்தின் மூலையில. அப்ப இவைகளை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பார்வை என்ன, கோணம் என்ன என்பதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, இந்த ஆராய்ச்சி பத்தி நம்ம சொல்லும் போது சிம்பிளா ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம்னா, அதே கட்டுரையில நான் சொன்ன அதே அந்த 54:28 கட்டுரையில ரசல் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, 1914 இந்த விஷயங்கள் நிறைவேறாது என்றாலும் நம்முடைய தாழ்மையான கருத்து, தேவன் நமக்கு வெளிப்படுத்தின காலக்கணக்கிலேயோ கால தீர்க்க தரிசனங்கள்லயோ எந்த குறைகளையும் நாம் காணவில்லை, அவைகளில் எந்த தவறுகளும் இல்லை என்று அவர் சொல்றார். ஏன்னா ஒருவேளை சிலர் எப்படி நினைக்கலாம்னா, அப்போ ரசல் மிஸ்டேக் பண்ணிருக்கிறாரு, அவருடைய கண்ணாலஜி கூட மத்ததும் மிஸ்டேக்கா இருக்கலாம் என்று நினைப்பதற்கு அங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தாழ்மையோடு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சகோதரருடைய எழுத்துக்கள் தவறாக கையாளப்படுது, அது மாத்திரம் தாழ்மையோடு சுட்டி காமிக்க விரும்புறோம். ஒரு ரீப்ரின்ஸ் ஆர்டிக்கல் படிக்கிறோம்னா அந்த ஆர்டிக்கிளுடைய விஷயங்களை பார்க்க வேண்டிய ஒரு கோணம் இருக்கு. அவைகள் இருக்கிறது சத்தியங்கள், வேதாகமத்தில் இருக்கிறது இன்ஸ்பயர்டு வேர்டு, அதாவது உந்தப்பட்ட வசனம். அதனுடைய வால்யூம்ஸ்ல இருக்கிறது கைடட் பை த ஸ்பிரிட், தேவ ஆவினால் வழிநடத்தப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை, சத்தியங்களுடைய விளக்கங்கள். எனவே அவைகளை சாதாரண வார்த்தைகளாக நம்ம பார்க்காம அவைகளை பார்க்க வேண்டிய ஒரு கோணம் இருக்கு, பார்க்க வேண்டிய ஒரு பயபக்தி இருக்கு. அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதை பார்க்க வேண்டிய ஒரு பார்வை இருக்கு. சகோதர சகோதரிகளை, அவ்வாறு பார்க்கப்படாமல் போகும்போது கர்னாலஜி டாபிக் மாத்திரம் இல்ல, நம்ம ஒருவேளை என்ன நம்புறோம்னா அநேக விஷயங்கள் சம்பந்தமா சகோதரருடைய எழுத்துக்கள் தவறாக கையாளப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே தாழ்மையோடு சில கட்டுரைகள் நீங்க 1914 பத்தி படிச்சு பார்க்கலாம். பத் ரசல் தன்னுடைய விளக்கங்கள் இது பத்தி எழுதியிருக்கிறார். இது வந்து கண்டிப்பா ஒரு தவறு நடந்தது என்பது உண்மை, ஆனா தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்துல அது சத்தியம் தான், அதுல எந்த தவறும் இல்லை என்பது பத்தி சொல்ற, அதுல எந்த மிஸ்டேக்குமே இல்லை என்று சொல்ற. அப்போ இங்க மிஸ்டேக் நடந்ததுடைய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தாழ்மையோடு சொல்ற விஷயம், அதாவது சகோதர சகோதரிகளை, எந்த ஒரு தேவனால் பயன்படுத்தக்கூடிய அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல, குறிப்பா வாழ்க்கையின் இறுதி கட்டத்துல, ஒரு விசேஷ பரீட்சை அல்லது சோதனை என்பது அனுமதிக்கப்படும். ரசல் விஷயத்துல நம்முடைய பார்வை இதுதான். ஏற்ற வேலைக்கான ஊழியக்காரராக, அதே போல காத்திருந்து சேரக்கூடிய ஊழியக்காரராக தேவன் அவரை மரண பரியந்தம் பயன்படுத்தினார், மரண பரியந்தம் பயன்படுத்தினார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய வாழ்க்கையில அவர் வாங்கின அனுபவங்களும் அவர் எழுதின வார்த்தைகளும் இன்னைக்கு நம்முடைய சொந்த வாழ்க்கையில பிரதிபலிக்குது. நம்ம யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அனுபவங்களுக்கு அவர் கொடுத்த ஆலோசனைகள், அதைத்தான் இன்னைக்கு நம்ம பாடங்களா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் எதுவும் சொந்தமா பாடம் தயாரிச்சுட்டு எழுதுறது இல்ல. சோ இதெல்லாம் ஒரு சாட்சி, தேவன் அவரை பயன்படுத்தினார் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். அதை நம்ம மறுக்கிறதுக்கு எங்கேயுமே துளியளவும் இடம் இல்லை. ஆனா சகோதர சகோதரிகளை, இப்படி இருந்த போது புதர் விஷயத்துல நடந்த மிஸ்டேக் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இது அவருக்கான ஒரு முக்கிய கட்ட பரீட்சை. தெரியாது இன்றைக்கு நாம எல்லாம் இருக்கிறோம், நாளைக்கு உங்களுக்கோ எனக்கோ இதே இடுக்கமான வாசல்ல தொடர்ந்து ஓடும் போது ஏதோ ஒரு கட்டத்துல இதே போன்ற முக்கியமான சோதனையை சந்திக்க நேரிடும். ஒருவேளை சிலர் சந்திச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது. அப்போ ரசலுடைய அனுபவங்கள் ஓரளவு நம்மளால புரிய முடியும், ஓரளவு அப்போ கூட ஓரளவு தான் நம்மளால புரிய முடியும். சகோதர சகோதரிகளே, இது நமக்கு மாத்திரம் இல்ல, வேதாகமத்துல தேவன் பயன்படுத்தின எந்த ஒரு பாத்திரங்களையும் நீங்க எடுத்து பார்த்தாலோ, இது மாதிரி தங்களுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்துல, குறிப்பாக கடைசி கட்டத்துல ஒரு விசேஷ பரீட்சையை கடந்து அதுல நின்றால் மாத்திரமே ஜெயம் கொண்டவர்களாக அவர்கள் ஆக முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளை, எவ்வளவோ உதாரணங்கள் வேதாந்தத்துல கொடுக்க முடியும், அதுக்கு நமக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லை. ரசலுடைய வாழ்க்கையில இந்த 1914 விஷயமும் அதே பார்வையில தான் பார்க்கப்படுது பார்க்கிறோம். அவர் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு அவர் காமிக்க வேண்டிய விசுவாசமும் உண்மையும் தேவன் சோதித்தார். பிரதருடைய ஆக்டிவிட்டி, செயல்பாடுகள், அந்த சூழல்கள் எப்படி இருந்துச்சுன்னா, அதான் நான் கொஞ்சம் முன்னாடி சில வார்த்தைகள் காமிச்சேன். ரொம்ப தாழ்மையா அவர் வார்த்தைகள் பேசினார். கண்டிப்பா தவறு இங்க இருந்தது உண்மைதான், ஆனா நம்ம தாழ்மையோடு சொல்றோம் இந்த தவறு இருக்குது. பட் நமக்கு அது இதை தவிர மற்ற விஷயங்கள்ல தேவன் நமக்கு வெளிப்படுத்தின கால தீர்க்க தரிசனங்கள்ல எந்த தவறுகளும் இல்லை. இந்த விஷயம் தேவன் ஒருவேளை இப்படி விட்டுருக்கிறார், வரும் காலங்கள்ல கண்டிப்பா தேவன் வெளிப்படுத்தலாம். சில கட்டுரைகள் அவர் எழுதுறாரு, இன்னும் 10 வருஷத்துல அந்த முடிவு வரலாம், இன்னும் 30 வருஷத்துல அந்த முடிவு வரலாம், கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு கட்டுரை எழுதும் போது எ செஞ்சுரி லேட்டர் அப்படிங்கிறார். ஒருவேளை அதற்கு ஒரு 100 ஆண்டு கூட ஆகலாம். இந்த வார்த்தைகள் பாருங்க, இதெல்லாம் எப்படி ஒருவேளை பார்க்கலாம் அப்படின்னா, ஓ இது வந்து புதருக்கு தெரியல, அதனால நம்ம புதருடைய மத்த கர்னாலஜி நம்ப வேணாம் என்ற மாதிரியான பார்வைக்கு வித்திடலாம். பட் இப்படி சொல்றதுக்காக அவர் அந்த வார்த்தைகளை எழுதல, இப்படி நீங்க பாருங்க என்னையா அப்படிங்கறதுக்காக அவர் அந்த வார்த்தைகள் எழுதல. மாறாக சகோதர சகோதரிகள, தனக்கு தேவன் வச்ச பரீட்சையில தாழ்மையும் உண்மையும் அவர் காமிச்சார். என்னுடைய நிலை இவ்வளவுதான், கண்டிப்பா தேவன் என்னை ஒரு கருவியா பயன்படுத்தினார், என்னை விட பிற்காலத்துல வேற சில சகோதரர்களை கருவியாக தேவன் பயன்படுத்துவார் அப்படித்தான் நான் நம்புறேன். இது அவருடைய பரீட்சையில அவருடைய வார்த்தைகளாக இருந்தது. பூர்ணமாக விசுவாசிக்கிறோம் கண்டிப்பா சகோதர சகோதரிகளே, சகோதரர் அந்த பரீட்சையை உண்மையாக கடந்தார். அதனுடைய அத்தாச்சி ஒரு சில வருடங்கள்ல அவருடைய ஓட்டத்தை அவர் நிறைவு செய்தது கூட நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இது நம்ம பாடத்தினுடைய 3வது பகுதியாக நம்ம பார்க்கிறோம். நமக்கு காலங்கள் நேரங்கள் ரொம்ப குறைவுன்றனால நிறைய ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியாத ஒரு சூழல் எனக்கு இருக்கு. கடைசியா 4வது பாகத்துக்கு வந்துடலாம். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட கால தீர்க்க தரிசனங்கள் குறித்த பாடங்களையும் கால தீர்க்க தரிசனங்களையும் ஆராய்வது இந்த யுகத்தின் கடைசி நாட்கள் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு பிரயோஜனமான விஷயமா. பாடத்தின் ஆரம்பத்துல சொன்னோம், எப்படி மத்த ஸ்டடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம், இந்த மாதிரி ஸ்டடிஸ்க்கு கூட நம்ம கொடுக்கலாம், இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கு கொடுக்கலாம். அது நமக்கு ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா ஆசீர்வாதமா தான் இருக்கு சொன்னோம். இருந்தாலும் அதையே மறுபடியும் கேள்வியா வைக்கிறோம், இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் தேவனுடைய ஜனங்களுக்கு கடைசி நாட்கள்ல ரொம்ப பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்குமா என்று நம்ம கேட்டா, சகோதர சகோதரிகளே, அதுக்கு நம்முடைய ஒரு தாழ்மையான பதில் என்னவா இருக்குன்னா, நிச்சயமா பிரயோஜனமாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்முடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்குன்னா, உலகத்தை பத்தி 1 தீமோத்தேயு 5:2 அப்போஸ்தல் பவுல் பேசுறாரு, படிக்க வேணாம். அதாவது சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது அழிவு சடுதியாய் வரும் அப்படின்னா, உலகத்துக்கு மகா உபத்திரவ காலம் குறிச்ச எதிர்பார்ப்பு இருந்து 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 ஒரு ஏமாற்றத்துக்குள்ள போவாங்க. பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை கவனிக்கும் போது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் கம்பேர் பண்ணல, சில விஷயங்களை காமிக்கிறோம். ஒருவேளை சில கால தீர்க்க தரிசனங்களை ஆராய்ச்சி செய்து அவைகள் மீது நம்பிக்கை வச்சு, ஒருவேளை தேவனுடைய அனுமதியில ஏதோ ஒரு சூழலுக்குள்ள நாம் அனுமதிக்கப்பட்டு ஒரு சோர்வை சந்திக்க நேரிடலாம். அந்த மாதிரி சூழலுக்குள்ள போகும் போதுதான் நான் கேட்ட இந்த கேள்வி வரும், இனிமேலும் டைம் ப்ராபசி எதுக்கு புதர், கால தீர்க்க தரிசனங்கள் எதுக்கு, இவர்களுடைய ஆராய்ச்சி நமக்கு எதுக்கு அப்படி நம்ம கேட்கும். சகோதர சகோதரிகளே, நம்ம அதனுடைய ஆன்சர் என்னன்னா, நம்ம வசனங்கள் எதுவும் காமிக்க முடியாது, நம்ம சில வரிகள் சொல்லி முடிக்க விருப்பப்படுறோம். ரொம்ப நம்ம தாழ்மையா சொல்லக்கூடிய கருத்து சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த நாட்கள்ல கால தீர்க்க தரிசனங்களை குறிச்சு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கதே தவிர, ஆனா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அந்த விஷயம் என்ன வேணா, ஒருவேளை இல்லாமல் போகலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்வு, ஒரு விழிப்பு. அதாவது தமிழ்ல நம்ம சொல்லும் போது, ஆங்கிலத்தில் சொல்லும் போது அவேர்னஸ். அதாவது இந்த கால தீர்க்க தரிசனங்களை கவனிச்சு 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 அப்படியே சென்று சென்று ஒரு கட்டத்துல ஒரு சோர்வுக்குள்ள போய் அப்படியே பேசாம உட்கார்ந்துடுறது. இந்த மாதிரி அனுபவங்களுக்கு டைம் ப்ராபசிஸ் இல்லை, கொடுக்கப்படவில்லை. மாறாக அவைகள் ஒரு பக்கம் நிறைவேறலாம், வசனத்துல படிக்கிறமே தரிசனம் நம் பார்வைக்கு தாமதிக்கிறதாக தோணலாம். பட் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி என்னன்னா, எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தைகள் மீதும் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மீதும் ஒரு விழிப்பு, ஒரு தேடல். என்ன கஷ்டமான விஷயம் அல்லது வருத்தமான விஷயமாக ஒருவேளை நமக்குள்ள உருவாகலாம் அப்படின்னா, ஏதோ சில சூழல்கள் பாதிக்கப்படும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு மங்க வாய்ப்பு இருக்கு. சத்தியத்தின் ஆரம்பத்தில் வந்தப்போ அவருடைய வார்த்தைகள் அவருடைய வசனங்கள் மேல இருக்கிற ஒரு அவேர்னஸ், ஒரு விழி, அதான் மறுபடியும் அந்த வார்த்தை தான் சொல்றேன், ஒரு விழிப்பு நமக்கு குறைவுபட வாய்ப்பு இருக்கு. அது தேவையில்லை. நமக்கு ஆரம்பத்துல நமக்குள்ள பற்றி எரிந்த அக்னி, அந்த அக்னி எப்பயுமே எரிஞ்சிட்டு தான் இருக்கணும். இந்த அக்னி என்னைக்குமே அணைஞ்சு போக கூடாது சகோதர சகோதரிகளே. ஏதோ ஒரு சீழல், ஏதோ சில சூழல்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டு அந்த அக்னி அணைந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், பட் அதுக்கு அனுமதிக்க வேண்டாம். எப்படிப்பட்ட சூழல்கள் மத்தியிலையும் தொடர்ந்து இந்த மாதிரி கால தீர்க்க தரிசனங்கள் மீதும் தேவனுடைய வசனங்கள் மீதும் நம்முடைய விழிப்பும் நம்முடைய அந்த விழிப்புணர்வும் தொடர்ந்து இருப்பது நல்லது. அதுதான் இந்த பல சூழல்கள் மத்தியில எதை நம்ம காத்து கொள்ளணுமோ, நிறைய நேரம் அதுவே நமக்கு ஒரு சோதனை ஆயிருது. அந்த காத்துக்கொள்ள வேண்டிய தகுதியையும் குணாதிசயத்தையும் காத்துக்கொள்ள தவறிடுறோம். ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய மைண்ட் டைவர்ட் ஆயிருது, சிந்தை திசை திரும்பிடுது. இதெல்லாம் எதிராளியினுடைய பல வஞ்சனைகள்ல ஒரு வஞ்சனை தான் நம்ம மறுபடியும் சொல்றோம். ஆரம்பத்தில் தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு விழிப்பும் ஒரு வாஞ்சையும் ஒரு தேடலும் ஒருவேளை அவைகளையே பார்த்து 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 சோர்ந்து போய் அந்த வாஞ்சையும் தேடலும் குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கால தீர்க்க தரிசனங்கள் பத்தி நமக்கான பாடங்கள் ஏதாவது இருக்குதானா? முதல் பாடம், எந்த காலத்திலும் நம்ம அந்த சொன்ன வார்த்தையை மறுபடியும் பிரயோகப்படுத்துறோம். தேவனுடைய வார்த்தைகள் மீது நமக்கு நமக்குள்ளாக எரிகிற பற்றி எரிகிற அக்னியை அணைத்து விட வேண்டாம். அந்த அக்னி நன்றாக எரியட்டும். சில சூழல்கள் அணைகிற மாதிரி போகும், பரவாயில்ல. கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஜபத்துல தேவனுடைய கிருபையும் பலனும் வாங்கிட்டு அந்த அக்னியை நல்லா நம்ம எரிய விடுவதற்கு முயற்சி செய்யலாம். தேவன் நிச்சயமா நம்முடைய பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி பாடத்தின் முதல் பாகத்துல பார்க்கிறோம், அந்தந்த காலத்துல சில சகோதரர்கள் ஆராய்ச்சியாளர்கள் வந்தாலும் ஏற்ற வேலைன்னு வரும்போது தேவன் சிலரை பயன்படுத்துறாரு. அந்த போல சகோதர சகோதரிகளே, ஒரு பேலன்ஸ்டு மைண்ட்ல இந்த விஷயத்தை நம்ம பேசுறோம். நீங்க பாக்கணும்னு நம்ம நம்புறோம். நடக்குது நடக்கல, இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட பாயிண்ட் இது. அது என்ன சம்பவித்தாலும் என்ன சம்பவிக்காமல் போனாலும் எப்பொழுதுமே வசனங்கள் மீதும் தீர்க்க தரிசனங்கள் மீதும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. ஒரு அக்னி எரியுது, அது என்னைக்குமே எரியட்டும், அதை அணைச்சிருவேன். இது நம்ம பாடத்துல கத்துக்கிற முதல் விஷயம். ரெண்டாவது பாடம், ரசலுடைய விஷயங்கள் பத்தி ஒரு ரெண்டு லெசன் நம்ம பாக்குறோம். ரசல் 1914 பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது 1914 சபை நிறைவடையும் சொன்னாரு. பட் அது நடக்கல. பட் அந்த பாடம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அது ஏன் சம்பவிக்கல, அது பரிசுத்தவான்களுக்கு ஒரு பரிச்சையாக இருந்தது நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அந்த 1914 ஏன் உண்மையிலே பிதர் சொன்ன மாதிரி சுவிசேஷ யுகம் நிறைவுக்கு வரல, ஏன் வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனம் ஒருவேளை கண்ணுக்கு தெரியற மாதிரி அந்த வருஷத்துல துவங்கல அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. அந்த காரணத்தை மாத்திரம் பாடத்தினுடைய கடைசியில நம்ம இதுல கத்துக்க வேண்டிய ரெண்டாவது பாடமா சொல்றோம். என்னன்னா சகோதர சகோதரிகள, அதாவது சகோதரருடைய எழுத்துக்கள்ல பார்க்கும் போது அவர் இந்த பாயிண்ட் எப்படி சொன்னார்னா, 1914 அறுவடை முடியும், சுவிசேஷம் முடியும், சபையினுடைய ஒருவேளை அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் நிறைவாகும். எதன் அடிப்படையில சொன்னார்னா, யூதயுகத்தினுடைய அறுவடை பார்த்தார். யூதயுகத்தினுடைய அறுவடை 40 வருடங்களாக இருந்தப்போ, அப்போ அதே போல சுவிசேஷ யுகத்தின் அறுவடையும் 40 வருடங்களாக இருக்கும். அப்போ அது தொடங்குது 1874 40 வருஷம் கழிச்சு 1914 நிறைவடையும். இந்த மாதிரி ஒரு கணக்குல பதில் அங்க ஒரு பாயிண்ட் அங்க சொன்னார். இதுக்கு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிற்காலத்துல சகோதரர்கள் சில விளக்கங்கள் எழுதும் போது நமக்கு அக்செப்டபிளா இருந்துச்சு, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. என்னன்னா, தெய்வீக திட்டத்துல இந்த ரெண்டு யுகங்களும் இணைதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ரெண்டு யுகங்களுடைய அறுவடை கூட இணைதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதாவது யூத யுகம் சுவிசேஷ யுகம், ஆனா அந்த ரெண்டு யுகங்களுடைய அறுவடை காலம் சமமா இருக்கும் என்பது அதற்கு வாய்ப்புகள் இல்ல. பிதர் அப்படித்தான் சொன்னாரு, பட் அதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அது பிற்காலத்துல அந்த ஒரு வெளிச்சங்கள் நம்ம கிடைக்கிறது பாக்குறோம். ஏன் வாய்ப்புகள் இல்லைன்னா, ரெண்டு யுகத்திலையும் அறுவடை நடக்குது இது பிரதர் பார்த்தார். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம கவனிக்கும் போது, இந்த ரெண்டு யுகத்திலையும் அறுவடை மாத்திரம் நடக்கல, நடக்கக்கூடிய சூழல்களை நீங்க பாருங்க. சுவிசேஷ யுகத்தின் அறுவடை காலத்தை எடுத்துக்கொண்டா, அந்த 40 வருடத்துக்குள்ள ஒரு பக்கம் அறுவடையும் நடக்குது, இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய உலகம் என்கிற காலப்பகுதி முடிவுக்கு வந்து இன்னொரு உலகம் என்கிற காலப்பகுதி துவங்குது. அதாவது நேரடியா பேசினா, இரண்டாம் உலகம் முடிவுக்கு வந்து மூணாவது உலகம் துவங்கக்கூடியதாக இருக்கு. ஆனா யூதேகத்தின் அறுவடையில இப்படி ஒரு மாற்றம் நடக்கல. ஒருவேளை யூதேகத்தின் அறுவடையிலையும் ஒரு உலகம் முடிந்து இன்னொரு உலகம் துவங்குற சம்பவம் நடந்திருந்தா, அது 40 வருஷம்னா இதுவும் 40 வருஷம்னு நம்ம சமமா எடுக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு. ஆனா யூதேகத்தின் அறுவடையில நடந்தது வெறும் யுகம் மாற்றம் தான். ஆனா சுவிசேஷ யுகத்தின் அறுவடையில நடக்கிறது யுகம் மாற்றமும் சரி, உலகத்தின் மாற்றமும் சரி. அப்ப உலகத்தின் மாற்றம்னா உங்களுக்கு புரியும், கர்த்தர் சொன்னாரு, அதாவது பலவானை முந்தி கட்டினால் ஒளிய அவன் கரங்களில் இருக்கிறது எப்படி நம்ம கொள்ளையிட முடியும். அப்ப சகோதர சகோதரிகளே, சுவிசேஷ யுகத்தின் அறுவடை காலத்துல ஒரு பக்கம் அறுவடை போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த உலகத்தின் அமைப்புகள் மற்றும் சாத்தானுடைய ஆளுகை இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு புது உலகத்தை ஸ்தாபிக்கிற வேலையும் அங்க போகுது. யூதயுகத்துல அறுவடை என்கிற முக்கியமான வேலை நடந்ததுனால அதற்கு தேவனுடைய திட்டத்துல நம்ம விசுவாசிக்கிறோம், 40 வருடங்கள் போதுமானதா இருந்தது. ஆனா சுவிசேஷ யுகத்துல அறுவடை மட்டுமல்ல, ஒரு உலகத்தின் மாற்றம் நடக்கிறதுனால கண்டிப்பா அதுக்கு சில காலம் பிடிக்கும், கண்டிப்பா அதுக்கு சில காலங்கள் தேவைப்படும். அதையும் வெறும் 40 வருடங்கள் என்று நம்ம சுருக்க முடியாது. ஏன்னா நடக்கிற வேலைகள் அதிகம். யூதயுகத்தின் அறுவடையிலையும் சுவிசேஷ யுகத்தின் அறுவடையிலையும் நடக்கிற வேலைகள் கம்பேர் பண்ணும் போது தேவனுடைய திட்டத்துல வேலைகள் அதிகமா இருக்கு. எங்க? சுவிசேஷ யுகத்தின் அறுவடையில. எனவே வேலைகள் அதிகமா இருக்கிறப்போ இப்பதான் சொன்னோம், தேவன் இந்த விஷயங்களை கண்டிப்பா ஒரே நாள்ல செய்ய முடியும். சர்வ வல்லமை இல்ல தேவன். ஆனாலும் கூட அந்த முதல் உலகத்தின் முடிவை போல இது ஒரு படிப்படியான செயல்முறையை கொண்டதாக இருக்கும். அந்த வகையில சகோதர சகோதரிகளை, சுவிசேஷ யுகத்தினுடைய இறுதியில இரண்டாம் உலகம் முடிந்து மூன்றாம் உலகம் ஆயத்தப்படுவதற்கான பணிகள் நடக்கும் போது இதற்கு 40 வருடங்களை தாண்டி கொஞ்ச காலங்கள் நீடிக்கப்படும். இது ரொம்ப நியாயமான காரணம். ஏன் 1914 இரண்டாம் உலகம் முடிவுக்கு வரல அல்லது சுவிசேஷ யுகம் முடிவுக்கு வரலனா அக்செப்டபிள் பாயிண்ட், ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணமாக இதை நம்ம வைக்கலாம். இது டைம் ப்ராபஸில நம்ம கத்துக்கிற ஒரு ரெண்டாவது ஒரு லெசன், ஒரு சின்ன டிவைன் பிளானுடைய பாடம் சகோதர சகோதரிகளை. இதை மாத்திரம் உங்களுடைய மனதுக்கு நம்ம கொண்டு வர விரும்புகிறோம். மற்றபடி சங்கீதக்காரர் தாவீது பேசின அந்த வசனம், என்னுடைய காலங்கள் உமது கரங்களில் இருக்கிறது. கண்டிப்பா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, ஆயுசு நாட்களும் சரி, எவ்வளவு காலம் இந்த ஓட்டை ஓடுவோம், எப்போ நம்முடைய பரிபூர்ண நிலையை அடைவோம், தேவனுக்கு தான் தெரியும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த பரிசுத்தவான்களுடைய விஷயமும் அது தேவனுடைய கையில அதிகாரத்தில் அங்க இருக்கு. அது அவருடைய கால தீர்க்க தரிசனங்களை கொண்டு அவர் ஏற்ற வேலையில வெளிப்படுத்துறார் வெளிப்படுத்துற, அதை நம்ம இப்ப பேசுறது இல்ல. ஆனா எப்பொழுதுமே அவருடைய ஜனங்களா இருக்கிறோம்னா நமக்கு ஒரு தகுதி தேவைப்படுது, அவருடைய வார்த்தைகளை தொடர்ந்து கவனித்திருத்தல், ஒரு விழித்திருத்தல், அந்த பற்றி எரிக்கிற அக்னி, அதை மாத்திர தயவு செய்து நம்ம என்னைக்குமே அணியாதபடி பார்த்துக்கொள்ளலாம். இது இதுல நம்ம கத்துக்கிற ஒரு முக்கியமான பாடமா இருக்கு சகோதர சகோதரிகளை. அதனாலதான் அந்த வசனத்தை நம்ம ஆதாரமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலங்கள் உண்மையிலேயே தேவனுடைய மேலான உன்னதமான கரங்கள்ல அங்க இருக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இதான் பாடத்தினுடைய கடைசி பாகம். அப்போ இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு எனது காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது என்கிற தலைப்பின் கீழாக கால தீர்க்க தரிசனங்கள் சம்பந்தமான ஒரு சிறிய சரித்திரம் கலந்த ஒரு பாடத்தை உங்கள் மத்தியில் எடுப்பதற்கு நம்ம பிரயாசம் எடுத்திருந்தோம். அநேக விஷயங்கள் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்வதற்கு நம்மால முடியவில்லை என்றாலும் தேவனுடைய கிருபையில இந்த ஒரு விஷயங்களை உங்கள் மத்தியில நம்ம பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை நம்ம நன்றாக தியானிக்கலாம். ஏற்ற காலங்கள்ல நம்ம வாழும் போது அதிக விழிப்பும் ஜாக்கிரதையும் அவருடைய வார்த்தைகளை நம்ம காண்பிக்கலாம். அது கண்டிப்பா தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கவும் அவருடைய கருத்தில் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நம்மையும் பயன்படுத்தவும் அது ஏது உண்டாயிருக்கும். சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து அவருடைய மிகுந்த கிருபைகளினால் நம்மை வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு கொடுத்த கமிட்டி மற்றும் சபை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கூட என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.